எந்த காலம் குழப்பத்துக்குரிய காலமோ, எந்த காலம் சோதனைக்குரிய காலமோ, அந்த காலத்துக்குள்ளால
எப்படி வாழணும் என்ற அறிவு எங்களுக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டு நான் சொல்றேன். இன்னும் உள்ள ஹதீஸ் கிரந்தங்கள்ல உள்ள அபு அபுல் பித்தன் என்ற பாடங்கள், பித்தனாவுடைய பாடங்கள் என்ற பகுதி. அடுத்தது அபு அபுல் ஹரஜ், கொலைகள் அதிகரிக்கக்கூடிய காலம் பத்தி நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது பத்தி உண்டான பாடங்கள். அடுத்தது அபு அபு அலாமத்தா, கயாமத்துடைய அடையாளங்கள் பற்றி உண்டான பாடங்கள். இது அவ்வளவும் இந்த காலத்துக்குரிய பாடங்கள். இந்த அவ்வளவையும் நீங்க சேர்த்தா சித்தால 36,000 ஹதீஸ் என்றா 10,000 ஹதீஸ் ஆயிடும். இவ்வளவு ஹதீஸ் இமானுடைய பாடத்துல இல்ல, தொழுகையுடைய பாடத்துல இல்ல, நோம்புடைய பாடத்துல இல்ல, ஜகாத்துடைய பாடத்துல இல்ல, ஹஜ்ஜுடைய பாடத்துல இல்ல. எந்த அளவு ஹதீஸ்கள் இந்த காலத்தை பத்தி உண்டான அறிவை தருதோ, ஒவ்வொரு காலத்துக்கும் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல எப்படி நடக்கும். உதாரணமா நுபுவத்துடைய காலம் எப்ப கிலாபத்துடைய காலமாயிச்சோ, அந்த குலஃபாவுர் ராஷிதீன்களோட மக்கள் வாழக்குள்ள சுன்னாவை நபியே ஸல்லல்லாஹு ஏற்கனவே முன்னறிவிப்பு செஞ்சாங்க. அபுதாவுதுல திருமதியில ஹதீஸ் வருது, இன்னஹு மையாயிஷ் மின்கும் பஅதி ஃசயர இக்திலாஃபன் கதீரா ஃஅலைக்கும் பிஸுன்னதி வஸுன்னதில் குலஃபாவுர் ராஷிதீனல் மஹ்தியீன். எனக்கு பின்னால நீங்க யாரெல்லாம் வாழுவீங்களோ நிறைய கருத்து முரண்பாடுகளை சந்திப்பீர்கள். எனவே என்னுடைய சுன்னாவையும் எனக்கு பின்னால வரக்கூடிய நேர்வழி நடக்கக்கூடிய குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய சுன்னாவையும் பின்பற்றுங்க. நாங்கள் சொல்லலாம் எந்தெந்த முரண்பாடுகள்ல எல்லாம் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதியல்லாஹு அன்ஹும் தீர்ப்பு செஞ்சாங்களோ அதை மீறது இந்த உம்மத்துடைய மோசடி. மறந்து கவனம், இந்த உம்மத்துல யாராவது ஹதீஸ முற்படுத்தி இந்த குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய தீர்ப்பை பிற்படுத்துவாங்கண்டா சுன்னாவுக்கு மாற்றம் செய்யறாங்க. நீங்க அடிப்படையை விளங்காதவங்க ஒரு சில ஹதீஸுகளை படிச்சுட்டாங்க, அந்த ஹதீசுடைய தரஜா தெரியாது, மத்ரூக்கா இல்ல மஹ்மூலா இல்ல அது மக்லூபுல் மத்தனா, எத்தனையோ மக்லூபுல் மத்தனா ஹதீஸ்களை வச்சு இன்றைக்கு உம்மத்தை குழப்பி கொண்டிருக்கிறான். இந்த காலத்துல மக்கள் யாருட தீனை எடுத்து நடக்கணும். முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி காலத்துல உருவெடுப்பாங்க தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன், மகா பொய்யர்களாகிய தஜ்ஜால்கள். யதுனக்கும் மினல் ஹதீஸி பிமலம் தஸ்மஹு அன்தும் ஆபாவுக்கும், உங்களுக்கு புதிய புதிய செய்திகளை மார்க்கம் என்று சொல்லுவாங்க, நீங்களோ உங்கட மூதாதையர்களோ அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எதை நாங்க மூதாதையர்கள்ட்ட இருந்து கேட்டோமோ அதுதான் எங்களுக்குரிய தீன், எங்களுக்குரிய மார்க்கம். நீங்க சொல்லுங்க பாப்போம், எங்கட மூதாதையர்கள் தராவி 20 கீழால பேசின ஒரு முஸ்லிமை காட்டுங்க பாப்போம். ஹிஜ்ரி 1300க்குள்ளால 20க்கு கீழால பேசின ஒரு முஸ்லிமை காட்டுங்க பாப்போம். தஜ்ஜாலுடைய ஃபித்னா இது, மறந்துடும் வேணாம். ஹிஜ்ரி 1267க்கு முன்னால மதுஹப் ஆனாண்டு பேசின ஒரு முஸ்லிமை ஹிஸ்டரியில காட்டுங்க பாப்போம். இந்த நாட்டுக்கு முஸ்லிம்கள் வந்து சேர்ந்தாங்க பக்தாதுல இருந்து வந்த ஜமாத், இமாம் ஷாஃபியுடைய மதுஹப்பை பின்பற்றினவங்க 1000 வருஷங்களுக்கு மேலால இந்த நாட்டுடைய மதுஹப் ஷாஃபி மதுஹப். அதுக்கு முன்னால யமன்ல இருந்து வந்து குடியேறினாங்க, அப்பான்ல இருந்து வந்து குடியேறினாங்க, காத்தாங்குடியில காத்தாங்குடியில காத்தான்குடி, காத்தான்ன்றது யமன்ல இருந்து வந்த அரபிகளுடைய வஃப்து எந்த இடத்துல கடையேறினாங்களோ அந்த ஊருக்கு பேர் ஷாபியாக்கள் வந்து சேர்ந்தாங்க. இந்த நாட்டுக்கு ஜாவால இருந்து வந்து அவ்வளவு முஸ்லிம்களும் ஷாபியாக்கள். இந்த நாட்டுடைய ஹிஸ்டரி ஷாபி மதாபை தவிர வேற எதுவும் இல்லை. நான் கேட்கிறேன், இதுல கொளறுபடி உண்டாக்கிய, இதுல ரெண்டாவது பேச்ச உருவாக்கின அந்த தஜ்ஜால்கள் யார்? நாங்க இப்படி பேசினா ஆவேசப்படுறார், சும்மா உம்மத்தை வளப்ப போறார், என்ன விளப்பம் இல்லாம பேசுறார். இந்த ஜமான்ல இந்த ஜமான பத்தி விளங்க வைக்காத அவ்வளவு பேரும் மோசடிக்காரர்கள், மறக்கவானா. இந்த ஜமான்ல ஜமான பத்தி விளங்க வைக்காத அவ்வளவு பேரும் மோசடிக்காரர்கள், மறக்க வேணாம். யாரெல்லாம் தங்களுடைய சீட்டை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, தங்களுடைய ஸ்தானத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, தங்களுடைய தோழமையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உம்மத்தை விளப்பம் இல்லாம வச்சிருக்கிறாங்களோ அவ்வளவு பேரும் மோசடிக்காரர்கள், மறக்க வேணாம். எங்களுக்கு வேண்டிய பேர் சொல்லிட்டு போட்டோம், எந்த பேரால் அழைக்கட்டும், குழப்பக்காரன் என்று சொல்லட்டும், பிரச்சனை இல்ல. இந்த ஜமானில் யாரெல்லாம் யூதர்களுடைய குழப்பத்தை விளங்க வைப்பாங்களோ அவங்க எல்லாம் பரதேசிகளா இருப்பாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியுடைய ஹதீஸ், புகாரியில பதிவாகக்கூடிய ஹதீஸ் இது. சொன்னாங்க, பதா அலி இஸ்லாமு கரீபன் சயஊது கமா பதா. இந்த இஸ்லாம் இருக்குதே, இது கரீப ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கல்லடி கொடுக்கப்பட்டுச்சு, ஊத்த கூலங்கள் தலையில கொட்டப்பட்டுச்சு, போற வார ரோட்ல முள்ளுகள் விரிக்கப்பட்டுச்சு, சுடு மணல்ல படுக்க போட்டு பாறாங்கல் ஏற்றப்பட்டுச்சு, நெருப்பு கங்குகளுக்கு மேலால பெருள வைக்கப்பட்டுச்சு. எந்த மஸ்ஜித் அவ்வள பைத்தி என்று குரான் சொல்லுதோ அந்த மஸ்ஜிதுல் ஹராமுல சுஜூத் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கப்படல. இந்த நிலைமையில ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாம் சயஊது கமா பதா, எந்த நிலைமையில ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அதே நிலைமைக்கு திரும்பி போகும் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நாளையில உள்ள பரதேசிகளுக்கு சுபசோபனம் உண்டாவதா? அவங்க யாரு தெரியுமா? எனக்கு பின்னால இந்த பூமியில பசாத உண்டாக்குவாங்க, அந்த பசாதுல சீர்திருத்தம் செய்யறவங்கன்னாங்க சொல்லல்லா அலிசன். பசாதண்டா என்ன தெரியுமா? நல்லா விளங்கிக்கோங்க, அல்லாஹ்காக வேண்டி சொல்றேன், இந்த சமான விளங்குங்க. பசாதண்டா என்னண்டு விளங்குங்க, இல்ல சும்மா இந்த மீடியாவுடைய ரிப்போர்ட்டை வச்சு வழிகேடர்களா ஆயிடுவீங்க. பேச்சில யாருக்கு திறமைக்கோ அவர் அவருடைய வாதத்தை முன்வைப்பார், அவருடைய வாதத்தை நீங்க செவி மடுப்பீங்க. ஹதீஸ்ல இருந்து நிரூபிச்சா ஏற்றுக்கொள்ளணும்ன்ற எங்கைக்கு நான் கேட்கிறேன். இந்த அல்ஜமான் ஹதீஸ்ல இருந்து நிரூபிக்க முன்னால 1300 வருஷமா உம்மத் நிரூபிச்சாங்க, எடுத்து நடந்தாங்க. இதெல்லாம் அப்பா அவங்க எல்லாம் தவறு இழைச்சவங்க. இந்த ஃபித்னாவுடைய காலத்து மக்கள் நல்லவங்களா? சொன்னாங்க, உங்களை ரெண்டு விஷயங்களை நான் விட்டுட்டு போறேன், எப்போ எது வரைக்கும் பற்றி பிடிப்பீங்களோ அது வரைக்கும் வலித்த வர மாட்டீங்க. உண்டு அல்லாவுடைய குரான், அடுத்தது என்னுடைய சுன்னாண்டாங்க, என்னுடைய ஹதீஸ் சொல்லல. சுன்னா வேற, ஹதீஸ் வேற, பிரிச்சு பாருங்க, விளங்கிக்கோங்க. எதெல்லாம் தகவல்களா பதியப்பட்டிருக்குதோ அதெல்லாம் ஹதீஸ் சொல்லலாம். எது அமலுக்குரியதோ, எது அதுல இருந்து நிரூபணமாகதோ, எதுக்கு அதனுடைய அடிப்படைகளுக்குரியதோ அமையுதோ அது சுன்னவா இருக்குது. சுன்னவ நபில இஸ்லாம் பின்பற்ற சொன்னாங்களே ஒழிய ஹதீச பின்பற்ற சொன்னதா காட்டுங்க பாப்போம். மேலுமண்டா அபூபக்கர் ரழியல்லாஹுனுடைய காலத்துல பிரச்சனை வருது. நான் எல்லா பயன்லையும் மாதிரி இந்த மாதிரி சம்பவங்களை ஞாபகப்படுத்துறேன். ஒரு கூட்டம் பிரிஞ்சாங்க, இந்திரியம் வெளியானா தான் குளிப்பு கடமைண்டாங்க. இன்னொரு கூட்டம் பிரிஞ்சாங்க, ஹத்னா செய்யப்பட்ட உறுப்புகள் ரெண்டும் சந்திச்சா குளிப்பு கடமை. ரெண்டும் ஹதீஸ், ரெண்டும் ஹதீஸ். உமரதில்லான்னு தீர்ப்பு செஞ்சாங்க, அலசி ஆராய்ஞ்சி ஹத்னா செய்யப்பட்ட உறுப்புகள் சந்திச்சாலே குளிப்பு கடமை ஆயிடும். இப்ப இந்த அல்மாவும் மினல்மாண்ட ஹதீஸ் இது சஹியான ஹதீஸ், சனதுல சஹியானது, சஹாபாக்கள்ல அலசி ஆராயப்பட்டது. இந்த ஹதீஸ் ஹதீஸாக முஸ்லிம்ல இருக்குது, சுனனுல் அர்பால இருக்குது. இந்த ஹதீஸ அமல் செய்யலுமா? சொல்லுங்களே, நான் கேட்கிற கேள்விக்கு பதில், இந்த ஹதீஸ் அமல் செய்யலுமா? விளங்குதான் நான் சொல்றது? சுன்ன வேற, ஹதீஸ் வேற, விளங்குங்க. இது மாதிரி உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம், நூத்து கணக்கில், நூத்து கணக்கில் உதாரணம் சொல்லலாம். நீங்க பாப்பீங்க அபூதாவுதுல ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கௌலி ரிவாயத் நக்கல் செய்யப்படுது, அதாவது நாவால சொன்ன சொல் என்பதாக சொல்லப்படுது. சனதுல முத்த, அது சனதுல சஹீஹான ஹதீஸ், அறிவிப்பாளர் தொடர்ல எந்த பலவீனமும் இல்லை, எல்லாம் சனதுல உள்ளவங்க சஹீஹான ராவிகள் சொன்னாங்க. அதாவது அந்த ஹதீசுடைய வாசகத்தை சொல்றேன், நான் நபி சொன்னு சொல்ல மாட்டேன் இந்த வாசகத்தை, அந்த வாசகத்தை சொல்றேன். உங்கள் ஒருத்தர் சுஜூ செஞ்சா பல எபுருக்கன் கபுராக்கில் பாயிர், நீங்க ஒட்டகம் படுக்கிற மாதிரி சுஜூதுக்கு போவானோ, முதலாவது நீங்க கைய வைங்க, அதுக்கு போற முட்டம் கால வைங்க. முதல் வாசனம் சொல்லுது ஒட்டம் படுக்கிற மாதிரி சுஜு செய்யணும். ஒட்டம் படுக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க, ஒட்டம் முதலாவது தண்ட முன்னங்கால தான் வைக்குது. அதுல முன்னங்கால மூணு மூணு மடிப்பு இருக்கும். அதுல ஒரு மடிப்பை மடிச்சு இப்படி ஒரு ஒரு இப்படியான ஒரு கோர்வையை கோத்து முன்ன வச்சுட்டு தான் பித்தத்தை கீழே பல்லவாளி செஞ்சோம்னா இப்படி செய்ய வேணாண்டு சுஜு. அப்படின்னா என்ன சொல்லுங்க? முதலாவது காலை வைக்கிறதா கையை வைக்கிறதா? இப்படி செய்ய வேணாண்டா முதலாவது காலை வைக்கிறதா கையை வைக்கிறதா? எல்லாரும் சொல்லுங்க காலை வைக்க. அடுத்த வாசகம் அதீசுடைய அடுத்த வாசகம் சொல்லுது வலி எதை கபல ரூபத்தை, முதலாவது கையை வைங்க அதுக்கப்புறம் முட்டம் காலை வைங்க. முதல் வாசகம் சொல்லுது காலை வைங்க, ரெண்டாவது வாசகம் சொல்லுது கையை வைங்க. இது ஹதீஸா. முன்பின் முரண்படக்கூடிய பேச்சுக்கு உளறல்னு சொல்லுவாங்க. உளறல் முன்பின் முரண்பட்ட அந்த பேச்சுக்கு உளறல்னு சொல்லுவாங்க. நபியல்லாம் உளருவாங்களா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவாப்பா இது எங்கட இமாம்கள் அவ்வளவு பேரும் ஆராய்ச்சி செஞ்சு விட்ட ஹதீஸ் இது. இது திருமிதியில இருக்குது, சுழல் அர்பால இருக்குது, அபுதவுதுல இருக்குது, நசைல இருக்குது. இது எங்கட நாலு இமாம்களும் அதுக்கு முன்னால் உள்ள முஹத்தித்தீன்கள் ஃபுகஹாக்கள் யாருமே சொல்லல முதலாவது கையை வைங்கண்டு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயல் அறிவிக்கப்படுது. இதே சுன்னனுல் அர்பஅல ஹதீஸ் வருது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சஜதா வதஅ ருப்பத்தை கபல யதைஹி. நபி அலைஹி ஸலாம் சுஜூதுக்கு போவாங்கண்டா முதலாவது முட்டம் காலை வைப்பாங்க, அதுக்கு பின்னால கையை வைப்பாங்க. நபியுடைய சொல்லும் செயலும் முரண்படுமா? இந்த ரிவாயத்துக்கு பேர் மக்லூபுல் மதனண்டுவாங்க. இதெல்லாம் ஹதீஸுடைய அடிப்படை சட்டங்களை படிச்சா விளங்கும். இந்த மக்லூபண்டா என்னண்டா இதனுடைய வாசகம் பிறந்துட்டு அறிவிப்பாளர்கள் எல்லாம் உண்மை சொன்னாங்க. யாருடையதோ நாக்கு தடுமாறிட்டு. நான் ஒரு முக்கியமான ஆலிமுடைய பயானுன்னு கேட்டேன். அவர் சொல்றார் நபியுடைய மனைவி பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அந்த போது பெரிய பயான். நபியுடைய மனைவி பாத்திமா அவருக்கு தெரியவா? அவருக்கு தெரியவா மகள் என்று? அவரு தெரியவா சொல்லுங்களே, அவருக்கு தெரியவா மகள் என்று? என்ன நடந்துச்சு? என்ன நாக்கு தடுமாறி அந்த இடத்துல? அது அவருக்கு தெரியவே தெரியா? அவர் தெரிஞ்சிருந்தா பேசிப்பாரா? இது மாதிரியான ஒரு தடுமாற்றம் யாருடையதோ ஒருவருடைய ராவியிட நாவில இருந்து வெளிப்பட்டுட்டு. எனவே அந்த அந்த அறிவிப்ப பொதுவா ஹதீசுடைய முஹத்தித்தீன்கள் எல்லாம் அமானிதம் பேணும். என்னுடைய ஒரு ஸ்தாத் எனக்கு ஹதீச மாத்தமா அறிவிச்சுட்டார், அவருட நாக்கு தடுமாறிட்டு. இதுல கேள்வி கேட்டு அச்சாராக்கி குழப்பி அதெல்லாம் இல்ல, பதிவார் அதே வார்த்தைய அதே அமானிதமா திருப்பி கொடுப்பார். எனவே யாரு யாருன்னு நாக்கு தடுமாறிட்டுன்றத கண்டுபிடிக்கலாம். என அவ்வளவு பேரும் நம்பிக்கையாளர்கள். இது என்னண்டா ஹதீஸ்ன்ற கொண்டு காட்டினா உம்மத்து ஒன்று ரெண்டாவது ரெண்டு நாலாவது நாலு எட்டாவது எட்டு பத்தாவது. இந்த காலத்துக்குரிய மக்களுக்கு நபியல்லாஹு ஸலாம் தீன்ல வழிகாட்டினாங்க. முன்னோர்களை பின்பற்று. நேத்ராவ் நான் குருநேகல்ல பொல்காவலையில் ஒரு இடத்துல பயன் செஞ்சுட்டு சாப்பாடு குக்காதே ராவ் 12 மணிக்கு கால் பண்றாங்க மாவனல்ல இருந்து. அதனால இப்படி ஒரு பிரச்சனை போகுது, தராவி பிதாத்துன்னு பேசுறாங்க. நான் கேட்டேன் தராவி பிதாத்தண்டா நீங்க கேளுங்க அவங்கள்ட்ட. நான் சொன்னேன் தராவி பிதாத்தண்டா நீங்க கேளுங்க. பிதாத் ஒவ்வொன்றுக்கும் சரித்திரம் இருக்குது. ஒவ்வொரு பிதாத்துக்கும் என்ன ஹிஸ்டரி இருக்குது. யார் உருவாக்கின, யாரால இது இந்த பிதாத் உருவாக்கப்பட்டுச்சு, ஹிஸ்டரி இருக்குது. அந்த ஹிஸ்டரியோட சேர்த்து அதுக்கு எதிராக போராடிய உலமாக்கள்ட பட்டியல் இருக்கு. சும்மா இல்ல, புகாரில ஹதீஸ் வருது. நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க என்னுடைய உம்மத்துல ஒரு கூட்டம் ஹக்க வெளியாக்க கூடியவங்க, அது நீங்காமல் இருப்பார்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் இருப்பார்கள். யாராவது ஒருத்தன் பாத்தில நிலைநாட்ட ஆரம்பிச்சா அதுக்கு எதிராக ஹக்க பேசி நிரூபிக்க கூடிய உலமாக்கள் இருப்பாங்க. அவங்க நீங்க மாட்டாங்க இந்த உம்மத்துல. அப்ப நான் கேட்டேன், முதலாவது கேளுங்க, இந்த பிதாத்திர ஹிஸ்டரி என்ன, யார் உருவாக்கினா? ரெண்டாவது கேளுங்க, இதுக்கு எதிராக போராடிய உலமாக்கள் லிஸ்ட் என்ன? எதே இல்லையா? அப்படி இல்லைன்னா நபீர் ஹதீஸ் எல்லாம் பொய்யாயிடும். அப்படி போராடுற யாரும் அந்த காலத்தில் இருக்கல, பிதாத்துக்கு ஹிஸ்டரி இல்லை, பொய்யாயிடும். தராவியுடைய ஹிஸ்டரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்சது, மறக்க வேணாம். அதனுடைய இமாம் ஜமாத்தை தான் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஆரம்பிச்சாங்க. யாருக்காலும் விளங்கலையா இந்த ஹதீஸ் இதுல தலைப்பு கீழே வார விஷயங்கள் யாருக்கும் விளங்கலையா? வாங்க வந்து உட்காருங்க, எங்களோட உங்களுக்கு படிச்சு தரோம். விளப்பம் இல்லாட்டி கேளுங்க. சும்மா இந்த மீடியால கத்துற கத்துவருக்கு இந்த தஜ்ஜால்களுடைய இந்த வாதங்களுக்கு பின்னால போய் ஏமாற வேணும். நான் உங்களுக்கு சொன்னேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பக்கூபாலில் குரபா, அந்த காலத்துடைய அந்த பரதேசிகளுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அவங்க யாரெண்டா ஓஹம் உள்ளதீன யுஸ்லிஹூன மா அஃசதன்னாஸ், மக்கள் குழப்பினதை சீர் செய்வாங்க. இந்த அஃசத் என்ற வார்த்தை இருக்குது, இது குரானுடைய தஃப்சீர். எந்த வார்த்தைக்கு தெரியுமா? அந்த குரான்ல இந்த யூதர்களை நோக்கி சொல்றாங்க, முடிவு சொல்லிட்டோம், நீங்க ரெண்டு முறை இந்த பூமியில கொலைப்படி செய்வீங்க, இந்த பூமியில ரெண்டு முறை கொலைப்படி செய்வீங்க, அந்த கொலைப்படியில பெரிய உயர்வை அடைவீர்கள். முதலாவது குழப்பம் இவங்கட ஆரம்பிக்குது ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ் ஸலாத்துடைய வஃபாத்துல இருந்து. சுலைமான் அலைஹிஸ் ஸலாம் ஜின்களை வச்சு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினாங்க. அந்த ஜின்களை பார்வையிட்டு கொண்டு இருக்கிறாங்க, அக்ஸாவை பிடிச்சி நின்று கொண்டு அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ் ஸலாத்து ரூஹை கைப்பற்றினாங்க. சிரிச்ச நிலைமையில ஜனாசா நிக்குது, அந்த அக்ஸாவை பிடிச்சு கொண்டு நேரா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி பார்த்து கொண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லம்மா கதைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌத்ஹி இல்லா தாபத்துல் அர்த் தாக்குலு மின் சஅதா. சுலைமானுடைய ஜனாசாவுடைய செய்தி அந்த ஜிங்களுக்கோ அங்க இருந்த யாருக்குமோ தெரியா, இதுவரைக்கும் அந்த அசா ஒடஞ்சி சுலைமானுடைய ஜனாசா புழுந்து அலைஹி சலாம். மக்கள் அந்த இடத்துல யூதர்கள் ஒன்று சேரும் வரைக்கும் யாருக்கும் தெரியா, அதுக்கு பிறகுதான் ஜிங்களுக்கும் தெரியும். ஒரு வருஷ காலம் இந்த ஜனாசா உலகத்தை ஆட்சி செஞ்சிச்சு. எவ்வளவு காலம் ஒரு வருஷ காலம் இந்த ஜனாசா உலகத்தை ஆட்சி செஞ்சு. இந்த ஹிஸ்டரி எல்லாம் படிங்க, இதெல்லாம் விளங்குங்க. இந்த ஜனாசா நிக்கிற காலத்துல ஷைத்தான்கள் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி செஞ்சாங்க, ஒரு கிதாப் எழுதினாங்க, ஒரு புக்கை கிரியேட் பண்ணினாங்க. அதுக்கு பேர் தான் கபாலான்னு சொல்றது எங்கட கிதாபு இல்ல, அது யூதர்களோட கையில இந்த வரைக்கும் பிளாக் மேஜிக் என்ற பேர்ல இருக்குது. இது சூனியத்தை சுமந்த கிதாப், இதுல முழுமையா சூனியம் படிச்சு கொடுக்கப்படுது. உலகம் முடியும் நாள் வரைக்கும் மக்களை எப்படி வழி கெடுக்கலாம் என்ற தலைப்புகள் எல்லாம் அதுல இருக்குது. இந்த கிதாப சுலைமான் அலைஹிஸ் ஸலாம் உட்கார்ற சிம்மாசனத்துக்கு கீழால குழிய தோண்டி புதைச்சு வச்சாங்க. இப்லி எப்ப ஜனாசா புழுந்துச்சோ அங்க யூதர்களும் ஜிங்களும் ஒன்று சேர்ந்தாங்க. அவங்கள நோக்கி சொன்னாங்க, இந்த சுலைமான் உலகத்தை ஆட்சி செஞ்சது எல்லாம் பெரிய விஷயம் இல்ல, சுலைமான் அலைஹிஸ் ஸலாத்துடைய ஆட்சி எப்படியான ஆட்சி? குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் தஆலா கிட்ட துஆ செஞ்சார், அத்தினி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி இன்னக அந்தல் வஹாப், எனக்கு பின்னால உலக சரித்திரத்துல யாருக்கும் கொடுக்கப்படாத ஆட்சி எனக்கு கொடுக்கப்படணும் என்று துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் கபூல் செஞ்சாங்க. கடலை தரைய வசப்படுத்தி கொடுத்தான், கடல் உள்ள உயிரினங்கள், தரையில் உள்ள உயிரினங்கள், ஆகாயம், பூமி, எறும்புல இருந்து ஜின் வரைக்கும் வசப்பட ஆரம்பிச்சு. இந்த ஆட்சியை பத்தி இப்லீஸ் பயன் செஞ்சான் இவங்கள்ட்ட. சுலைமான் அலைஹிஸ் ஸலாத்துடைய ஜனாசாவும் இருக்குது, இப்லீஸ் முன்னால நின்று பேசுறான், இந்த சுலைமான் உலகத்தை ஆட்சி செஞ்சது எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, இதெல்லாம் அவர் சூனியம் செஞ்சு கொண்டிருந்தார். சுலைமான் அவரோட கையில ஒரு புக் இருந்துச்சு, அந்த புக்ல புள்ள சூனியம் தான் இருக்குது, அதை வச்சுதான் உலகத்தை ஆட்சி செஞ்சார். அதை எங்களுக்கு தெரியும், நாங்க அதை எடுத்து உங்களுக்கு படிச்சு தருவோம், உங்களோட கையில கொடுப்போம், ஆனா எங்களை நீங்க வணங்கணும். என்ன செய்யணும்? யூதர்களுக்கு என்ன எக்ரிமெண்ட், அதை படிச்சு தாரதா இருந்தா, அந்த புக் உங்களோட கையில தாரதா இருந்தா, நீங்க எங்களை வணங்கணும். இதுக்கு உடன்பட்டாங்க யூதர்கள், இதுக்கு உடன்பட்டாங்க. அதுல இருந்து யூதர்கள் இபிலீஸ தான் வணங்குறாங்க, ஷைத்தான்களை தான் வணங்குறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸால அதுல இருந்தே இபாதத் ஆரம்பமாயிச்சு அல்லாஹ்வுக்கு அல்ல, இபிலீஸுக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இது தெளிவா சொல்றான், وَاتَّبَعُوا مَا تَتْلُو الشَّيَاطِينُ عَلَى مُلْكِ سُلَيْمَانَ وَمَا كَفَرَ سُلَيْمَانُ وَلَكِنَّ الشَّيَاطِينَ كَفَرُوا يُعَلِّمُونَ النَّاسَ السِّحْرَ. இந்த ஷைத்தான்கள் இருக்கிறாங்களே, இந்த ஷைத்தான்கள் எதனை சுலைமானுடைய ஆட்சியின் விடயத்தில் அவர்களிடம் ஓதி காட்டினார்களோ அந்த வேதத்தை தான் இந்த யூதர்கள் பின்பற்றுகிறார்கள். எவ்வளவு தெளிவான குர்ஆன் இது, எவ்வளவு தெளிவா எங்களுக்கு படிச்சு தர வேதம் இது. ஒமக்கபர சுலைமான், சுலைமான் இப்படியான காபிரான வேலை செஞ்சவர் இல்ல. வலக்கின் இந்த ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூன்யத்தை படிச்சு கொடுத்து காபிரான வேலை செய்யறாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அதுக்கு பின்னால வார வார நபிமார்கள் எல்லாம் ஒன்றோ கொலை செய்தாங்க, இல்லாட்டி போய் பேச்சாங்க. குர்ஆன் சொல்லுது, பரீக்கம் கஸபுத்தும் பரீக்கம் தக்துலூன், நீங்க நபிமார்கள் ஒரு கூட்டத்தை பொய்ப்பிச்சீங்க, இன்னொரு கூட்டத்தை கொலை செஞ்சீங்க. யக்துலூன லம்பியா அபிகைரி ஹக், வாபா வசக போய் சொல்லுங்களே, மேல போய் சொல்லுங்க, இடம்பீங்க. யாராவது இஸ்திக்பால் செய்யுங்க, வாரவங்களை மேல அனுப்புங்க தொழுவுரு, அவங்க பயம் கேட்க மாட்டாங்க, தொலை மாட்டாங்க. யக்துலூன லம்பியா அபிகைரி ஹக், எந்த உரிமையும் இல்லாம நபிமார்களை கொலை செஞ்சாங்க இந்த யூதர்கள். குர்ஆன் சொல்லுது, ஹஜ்ரத் மரியம் அலைஹா ஸலாத்துக்கு விபச்சார் என்று படுதூர் சொன்னாங்க, நாவுது பில்லா. ஹஜ்ரத் ஈசா இப்னு மரியம் அலைஹி ஸலாத்த கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க, அவங்களோட வாதம் நாங்க கொலை செஞ்சிட்டோம் என்று குர்ஆன் சொல்லுது. வகௌலிஹிம் இன்னா கத்தல்னல் மஸீஹா ஈசா இப்னு மரியம் ரசூலல்லாஹ் வமா கத்தலூஹு வமா ஸலபூஹு வலக்கின் ஷுப்ஹ லஹும் யூதர்களுடைய வாதம், நாங்க ஈசாலை சலாத்தை கொலை செஞ்சிட்டோம் என்ற அந்த வாதம் இருக்குதே அது உண்மையானதல்ல, அவங்க கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அடையவும் இல்லை. என்றாலும் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஈசாலை சலாத்துடைய உருவத்தில் ஒரு மாற்றப்பட்டார், அவர்ல தான் இந்த வேலையெல்லாம் நடந்துச்சு. பர்ரஃபா அல்லாஹு இலை, அல்லாஹ் ஹஜ்ரத் ஈசாலை சலாத்தை தன் அளவிலே உயர்த்தி கொண்டார். வைம் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயூமினன் நபிஹி கப்ல மௌத்தி, அதற்கு ஈசா அலை இஸ்லாம் கயாமத்துடைய அடையாளமா இறங்குவாங்க. இறங்கினதுக்கு பின்னால இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் யாருமே உலகத்துல வாழ மாட்டாங்க, ஒன்று செத்து மடிவாங்க, இல்லடா ஈமான் கொண்டு வருவாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. வைன்னஹு லஇல்முல் லிஸ்ஸா ஃபலா தம்தருன் பிஹா வத்தபிஊனி ஹாதா ஸிராத்தும் முஸ்தகீம். ஹஜ்ரத் ஈசா அலை இஸ்லாம் கயாமத்துடைய அடையாளமா வருவாங்க, இதுல நீங்க சந்தேகப்பட வேணாம், இதுதான் நேரான வழி, இதை நீங்க பின்பற்றுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. யாரெல்லாம் ஈசா அலை இஸ்லாத்தை வஃபாத்தானாங்கன்னு சொல்றாங்களோ, இந்த காதியானிகள் போன்ற மூதேவிகள், அவங்க யாரும் மூமின்கள் அல்ல, குர்ஆனுடைய விரோதிகள், குர்ஆனுடைய குர்ஆனை ஈமான் கொள்ளாம மறுத்தவங்க மறுக்கவானோ. அதுக்கு பின்னால முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. வேலை செலம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகல, அங்க யூத கோத்திரங்கள் நான்கு வாழ்ந்தாங்க. ஒன்று பனு ஹாரிஸ், அடுத்தது பனு கைனுகா, அடுத்தது பனு நசீர், அடுத்தது பனு குரேதா. இந்த நாலு கூட்டத்தோட நபியலை செலம் எக்ரிமெண்ட் பண்ணி கொண்டாங்க, எங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தா நீங்க உதவி செய்யணும், நாங்க உங்களுக்கு உதவியாளர்களா இருப்போம். இந்த எக்ரிமெண்ட் கீழால தான் வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த உடன்படிக்கையை மீற மீற அவங்களை நாடு கடத்தினாங்க. புகாரில ஹதீஸ் பதிவாகுது, ஒரு நாள் பனு நதீர் வாசிகள் நபியல் இஸ்லாத்துக்கிட்ட வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், நாங்க எல்லாம் இஸ்லாத்த ஏத்து வர போறோம், நீங்க எங்களுக்கு எங்கட கோட்டைக்குள்ள வந்து இஸ்லாத்த படிச்சுட்டாங்க. வெளிச்சலம் போனாங்க சில சஹாபாக்களோட, அந்த கோட்டையுடைய சுவருக்கு பக்கத்துல ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருந்துச்சு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபியல் இஸ்லாம் அங்க போய் உட்கார்ந்தாங்க. ஆனா ஏற்கனவே அதுக்கு முன்னால அந்த சோருக்கு நேரம் ஒசக்க ஒரு பெரிய தீர்வு கல் ஏற்றி வச்சிருந்தாங்க நபீர மேல தள்ளி விடுறதுக்காக. நாவது பில்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வஹியுடைய தொடர்பு இல்லாதவங்களை அடைந்திருந்தா தாருல் அஸ்பாபுல நடக்கிறது எல்லாம் நடந்திருக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று எழும்பினாங்க, சஹாபாக்களோட வெளியாகினாங்க, சொன்னாங்க இவங்க எல்லாரும் நாடு கடத்துமாறு, இவங்க மோசடிக்காரர்கள் சதிக்காரர்கள், அந்த இடத்துல இருந்து வெளியாக்கப்பட்டாங்க. ஹைபர்ல போய் இவங்க குடியேறினாங்க. அது போலதான் அஹ்சாபுடைய யுத்தம், கந்தக்குடைய யுத்தம், எவ்வளவு பயங்கரமான நாள் கந்தக்குடைய நாள். முஸ்லிம்கள் எல்லாம் 21 நாள் பசியில் இருந்தாங்க. எவ்வளவு நாள் பசி என்ன தெரியுமா சொல்லுவானே? நோம்பு என்னத்துக்கு? ஏழையிட பசி அறியவும் அறிஞ்சோமா? நோம்புல ஏழையிட பசி விளங்குதா? நோம்புல கூட தின்றோமா மற்ற காலத்துல கூட சாப்பாடு? நோம்புல கூடயா மற்ற காலத்துல கூடயா? எப்ப கூட சாருக்கு ஏங்கி ஏங்கி புழுங்குற அடே 14 அவர் பசியில் இருக்கணும். நினைச்சு நினைச்சு திண்டு 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 பாலுக்கு திண்டு புலாங்க பால் பெலுக்க பால் என்ன தயிருக்கு போட்டு அதுக்கப்புறம் தண்ணிய வேற குடிச்சு பாங்கு செல்ல போல ஒரு கிளாஸ் தண்ணி அடிக்கிற அதுக்கு பிறகு பஜ்ருக்கு இமாம் தக்பீர் கேட்டோன்னு முசல்லில் பார உசல்லி பாரத சுபு ஸ்பீட் ரக்கான் செய்ய இல்லைன்னா பின்னுக்கு இருந்து பதுவா செய்வான். என்ன தொண்டு குழி வரைக்கும் நிறைஞ்சு சத்தம் வைக்கும் பஜ்ருடைய சொல்ல கேளுங்க. அவருக்கு கேஸ்டிக்கா? அடே கேஸ்டிக் இல்லடா, பவுர் நிறைஞ்சி. இந்த வயிற்றுல சாப்பாடு தேவைன்னு கேட்டா கொடுக்கணும், நல்ல விளைங்கும். பசிச்சா சாப்பிடணும், சாப்பிட்ட பின்னால 3 செய்யக்கூடாது. 3 மணித்தியாலத்துக்கு எவ்வளவு நேரத்துக்கு? 3 மணித்தியாலத்துக்கு நான் இது சுண்ணால இருந்து பேசுறேன், நபியுடைய வளமை இதுதான். 3 மணித்தியாலத்துக்கு நபியல செலம் திரும்ப ஒரு சாப்பாடு சாப்பிட மாட்டான், பானங்கள் அருந்த மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டான், தூங்க மாட்டாங்க. செஞ்சு பாருங்க, உங்களோட எல்லா நோயும் குணமாகும். கேஸ்ட்ரிக் சோமாவும், சுகர் சோமாவும், கொலஸ்ட்ரால் இல்லாம போகும், பிரஷர் இல்லாம போகும், அவ்வளோ நோய்க்கு மருந்து. என்ன செய்யறது? பசிச்சா சாப்பாடு, சாவும் வந்த தண்ணி. சொல்றாங்களே 6 போத்தல் 8 போத்தல் உண்டு, அது போத்தல்காரனோட பேச்சு. அது யார்கிட்ட பேச்சு? நன்ன பாட்டிட்ட பேச்சு அது. அது யூதர்களுடைய பேச்சு, மக்களை நோயாளி ஆக்குறதுக்கு. மறக்க வேணாம், எவ்வளவு கூட தண்ணி குடிக்குதோ அவ்வளவு கூட நோய் வரும். எவ்வளவு கூட தண்ணி குடிக்கிறோ அவ்வளவு கூட நோய் வரும். அதுவும் நீங்க குடிக்கிற தண்ணி ஒரு சொட்டு குடிச்சாலும் நோய் தான். என்ன குடிக்கிறது? நஞ்சு தண்ணிய குளோரின போட்டு குடிக்கிறீங்க. எந்த பேரில் இருந்து வந்ததோ தெரியா? இயற்கையான நேச்சுரலான தண்ணி எங்களுக்கு கிடைக்குதா? அதனால சாப்பிட்டதுக்கு பின்னால தண்ணி குடிக்கிறத தவிர்த்துக்கோங்க. சாறு கிளம்பினா முதலாவது தண்ணியை குடிங்க, முதலாவது தண்ணியை குடிங்க. சாப்பிட்டா சாப்பாட்டை நிறுத்துங்க. அவங்களோட வயிறு எப்ப நிறையுதோ, அப்ப எப்ப பசி போச்சு என்று விளங்குதோ, சாருடைய நேரத்துல கொஞ்சம் திண்டாலும் பசி போயிடுச்சு, கொஞ்சம் திண்டாலும் பசி போயிடுச்சு. முதலாவது சாருக்கு எங்களுக்கு பசி வந்தா தானே? என்ன விடிய விடிய திண்டவனுக்கு சாருக்கு பசி? விடிய விடிய சாப்பாடு, ஆ பசி வருமா? பவுர் நிறைஞ்சிட்டா மூளையில கோளாறு ஏற்படும். பவுர் நிறைஞ்சா எங்க கோளாறு ஏற்படும்? மூளை மந்தம் ஆயிடும், புத்தி மந்தம் ஆயிடும், விஷயங்கள் விளங்காது, வேலை செய்யாது. நீங்க சாருக்கு கொஞ்சமா பசி போறதுக்கு மட்டும் சாப்பிட்டு பாருங்க, உங்களோட நோம்பு எப்படி ராகத்தாயிக்க மாட்டி, எவ்வளவு ராகத்தாயிக்க மாட்டி. கொஞ்சமா சாப்பிடும், கொஞ்சமா இஃபாருடைய நேரத்தில் எதை சாப்பிட்றீங்களோ அதை போதுமாயிக்கோங்க. அதுக்கு பின்னால முன்னந்தி சாப்பாடு என்ன உண்டு, அதுக்கு போற தராவி போற ஒரு சாப்பாடு. என்ன அநியாயம் இது? மூணு இச்ச பழம் சாப்பிடுவாங்க. இந்த சுண்ணத்தான் அவன் சுண்ணத்து வேலைங்கிற அதுல மட்டும்தான். அடி நபி கள்ள கேட்டு சுண்ணத்தான் பேலன்ஸ் அதெல்லாம் இல்ல. மூணு இச்ச பழம் தின்னணும். ஒரு கிளாஸ் தண்ணிய விளையாடி அதுக்கு மேல அது கஞ்சி கோப்பை ரெண்டு விட்டு அதுக்கு இடையில பேட்டிஸ ரோல்ஸ கட்லெட்ட கடிச்சு அதுக்கு போறோம் ஒரு ட்ரிங்க்ஸ் கிளாஸ் வேற ஊத்திட்டு அதெல்லாம் ஒரு போஸ் கோப்பையில ஊத்தின்னு அது நிறைஞ்சிடும். அதெல்லாத்தையும் போட்டுட்டு சொல்றாரு இன்னும் முன்னதிக்கு சாப்பிடலையா அது. அதுக்கு போறோம் உனக்கு சாப்பாடு பேலன்ஸ் செய்ய அதுக்கு போறோம் சாப்பாடு அதுக்கு போற போனா வந்த டீயும் பிளேன் டீயும் சாப்பாடும் கடியும். விடிய விடிய கடிக்கிற சாருக்கு என்ன பசியா வரும். அதுக்கு போற சாருக்கு ஏப்பம் போகுது ராவுரு சாப்பாடு அந்த மனம் வருது வர வர போடுறாரு இன்னும் நல்லா விளங்கிக்கோங்க. பௌத்துல ஜீர்ணம் மீங்கிதான் சமிப்பாடு சமிப்பாடு சரியா நடக்கலன்னா மலச்சிக்கல் உண்டாகும். மலச்சிக்கல் தான் அவ்வளவு நோய்க்கும் அடிப்படை. அவ்வளவு நோயிடையும் ஆணி வேர் எங்கட சமிப்பாடும் என்ன வெளிவாசலும். இதனாலதான் நாங்க துவா செய்யறோம் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தா ஊப்பரானக்க அல்ஹம்துலில்லா இல்லதி என்னுடைய உடம்புல இருந்து எனக்கு தீங்கு தரக்கூடியவையை வெளியாக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனக்கு நோயை உருவாக்கக்கூடிய எந்த பிரச்சனையை உருவாக்கக்கூடிய பொருளை வெளியாக்கினாய். இதுக்குள்ளாலதான் அவ்வளவு நோயுடைய அடிப்படை இருக்குது. சாப்பாடு ஒன்றை சாப்பிட்டா அது ஜீரணிக்கும் வரைக்கும் இன்னொரு சாப்பாட்டை போட்டா நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டா அது ஜீரணிக்க ஆரம்பிக்குது. அதுல சமிப்பாடு நாக்குல சுவைக்கிறதுல இருந்து ஆரம்பமாகும். சுவைச்சதோட சிலது உடம்புக்கு பிடிக்கும். இத சயின்ஸ் மறுக்கும். சயின்ஸ் மறுக்கும். சயின்ஸ்ன்றதே ஒரு பொய். சயின்ஸ்ன்றதே ஒரு பொய். வேலை சில மூணு நாளை சாப்பிடாம நாலாவது நாள் மூணு நாளை சாப்பிடுறது வழி இல்லை. நபியுடைய பசி எப்படின்னு பாருங்க. நபியுட பசியாவது அனுபவிப்போமே. ஒரு நாள் நபியுல சிலம் ஒரு அன்சாரி சாபியுட தோப்புல போய் புழுந்த ஈச்ச பழத்தை சாப்பிடுறாங்க. ஈச்ச பழம் ஏற்கனவே ஈரதிப்பா தான் இருக்கும். புழுந்தா அந்த பாலைவனத்து மணல்ல உருண்டுரும். அதை சாப்பிடலுமா? அரபிய சாப்பிட மாட்டாங்க. அப்துல்லா உமரதுன்னு கேட்டாங்க ஆச்சரியமா. யார சொல்ல இது சாப்பிடுறீங்களா நீங்க சொன்னாங்க பியூனி அப்தல்லா அப்துல்லா எனக்கு பசி உனக்கு பசி இல்லையா சொன்னாங்க. எனக்கு பசி இல்லை யார சொல்லல நான்காவது நாள் காலை பொழுதை அடைந்திருக்கிறேன். எந்த ஒரு சாப்பாட்டை ருசிச்சதில்லை. எந்த ஒரு சாப்பாட்டையும் சாப்பிட்டதில்லைன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? ருசிச்சதில்லை. எந்த ருசிச்சோடனே உடம்புக்கு செலவு சேருது. நீங்க நட்டுங்கிற பசி வந்த ஆட்கள்கிட்ட கேட்டு பாருங்க. இந்த பசி வந்த ஆட்கள் இருப்பீங்களோ இல்லையோ தெரியா. யாராவது இருக்கிறீங்களா? நான் எனக்கு என்ன பரிசு வந்தீங்க. பசியில இருந்து இருந்து மேல் நட்டுங்க ஆரம்பிக்கும். உடம்புல ஒரு ஜாதி வேர்வ வெளியாகும். கண்டிங்க அந்த பசிய வெக்கப்படவானா? பசிச்ச சொல்றதுக்கு வெக்கமா? நபியோட சுன்னத்து. யார் சார் இருக்கிறீங்க? இல்ல அப்படி ஒரு பசியே கண்டில்ல. சரி அல்ஹம்துலில்லாஹ். அப்படியான பசியுடைய நேரத்துல ஒரு கவலை சாப்பாட்டை சுவைச்ச உடனே அந்த நிலைமை இல்லாம போகுது. வயல போட்டு சப்பகொள்ளே இல்லாம போயிட்டு ஒரு ராத்து ஒன்று உண்டாது. ரெண்டு மூணு கவலம் வகுத்துல இறங்கக்குள்ள அந்த நிலைமை இல்லாம போயிட்டு மாறுது. நான் கேட்கிறேன் சமிபாட்டுக்கு பின்னாலதான் உடம்புக்கு சேர்றது சேர்றதுண்டா? அந்த மூணு மணித்தியாலத்துக்கு பின்னாலதான் சேர்றா? இந்த தலை சுத்தம் எப்படி இல்லாம போச்சு? இந்த உடம்பு ராத்து எப்படி கிடைச்சிச்சு? ஒரு நிரப்பம் உண்டு கல்புக்கு எப்படி உண்டாச்சு? இதனாலதான் சொல்லலாம் சொன்னாங்க நாக்குல ருசிய ருசிக்கு கொல்ல உடம்புக்கு சேர வேண்டியது சேருது. இதனாலதான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க நான் எதையும் ருசிக்கல. அதனால சயின்ஸ் பின்னால போய் ஏமாறவானா? அது ஒரு பொய். அது ஒரு ஷைத்தானியம். நான் உங்களுக்கு நிரூபிப்பேன். நீங்க சயின்ஸுடைய கோட்பாடுகள் அவ்வளவு கொண்டு வைங்க. இந்த ஐன்ஸ்டைனுடைய வானவியல் கோட்பாடு எடுங்க. இல்ல இவங்கட இந்த டைஜிஸ்ட் சம்பந்தமான கோட்பாடுகளை எடுங்க. இவங்கட பூமி சம்பந்தமா தாவரவியல் சம்பந்தமா உடம்புல கற்ப அறையில நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் சம்பந்தமா இவங்க எதெல்லாம் சரியா பேசினாங்களோ அதெல்லாம் குரான்ல இருந்து களவு எடுத்தாங்க. எதையெல்லாம் பொய்யா பேசிக்கொண்டிருக்கிறாங்களோ அது அவங்கட படம். மக்களை பொய்யர்களா? ஒரு மட்டமையை அறிவாக கொண்டு வாழ ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி செஞ்ச வேலை. இந்த சிலபஸ் போடப்பட்டது 1844 அதுக்கு முன்னால ஸ்கூல் கிடையாது இந்த உலக சரித்திரத்துல. பசியண்டா என்ன பசியண்டா கந்தக்குடி நாளையில சாபாக்கள் மூணு கிழமையே அகலி தோன்றாங்க. அகலின்னா நீங்க நினைக்க வேணும் இந்த முனவர பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் இருக்கிற கான் மாதிரி அகலின்னா ஒரு வேகமா ஓடுற குதிரை வந்து இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு பாயல. அதாவது அகலமானது குறைஞ்சது இந்த மஸ்ஜித் அரவாசை விட பெருசா இருக்கும். ரெண்டாவது எவ்வளவு ஆழமானதுண்டா, ஒரு குதிரையோட ஒரு மனுஷன் உள்ளுக்கு புழுந்தா அந்த குதிரையை நிப்பாட்டி ஆளுக்கு வெளியே வரையலாம இருக்கும். குதிரைக்கு வெளியே வரையலாமல் அல்ல, அந்த ஆளுக்கு வெளியே வரையலாம இருக்கும். அவ்வளவு ஆழம், இவ்வளவு ஆழமான அகலமான அகலிய பாலைவனத்துல அந்த சுட்டு வெயில்ல சாபாக்கள் தோண்டினாங்க. பசியில சாப்பாடு இல்லாம சொன்னாங்க நபியல சலாத்துக்கிட்ட வந்து யார சொல்லலாம், நாங்க எல்லாம் கல்ல கட்டி கொண்டு இருக்கிறோம் வயிற்றுல. நபியல சலாம் திறந்து காட்டினாங்க எந்த வயிற்றுலயும் கல் இருக்குது, ரெண்டு கல் கட்டி இருக்கிறாங்க. நபி கல்லு கெட்டுறது பசி போறதுக்கு இல்ல, கல்லு கெட்டுறது முதுகு முள்ளு வளையாம இருக்க. இந்த தோல் வந்து முதுகு முள்ளோட ஒட்டிடும், அது வளைஞ்சிடாம இருக்க கல்ல கட்டி கொள்ளு. யாரும் நினைக்க வேணா அதை கட்டி நான் பசி போக முடியும். பசியண்டா என்ன, நாங்க பசிய நோம்புல அனுபவிச்சு ஏழைகளை விளங்குறன்றது இது சாத்தியமா நடக்குதா? இந்த கஞ்சி கொடுக்குறோம் தானே பள்ளியில, கஞ்சி உங்க பள்ளியில கொடுக்குறா? கஞ்சி ஏன் கொடுக்குற, நிர்வாகம் இருக்கிறீங்களா? ஊர் மக்கள் சொல்லுங்களே கஞ்சி ஏன் பேசுங்க. கஞ்சி ஏன் மக்கள்கிட்ட சதக்காக்கள் எல்லாம் வசூலிச்சு மக்கள்கிட்ட போயிட்டு வரி அறவிடுற மாதிரி எடுத்து நீங்க செய்றீங்க ஏன் கஞ்சி? எனக்கு ரிட்டர்ன் போயிலுமோ தெரியா, பிரச்சனை இல்ல சொல்லுங்களே ஏன் கஞ்சி. பித்னாவுடைய காலத்தை விளங்குங்க, நாங்க செய்யற செயல விளக்கம் இல்லாத செயலாயிக்கும். ஏன் செய்யறோம் கேட்டா பதில் இல்லாம நாங்க இபாதத்தான் நினைக்கிறோம், பெரிய சொதக்காடு நினைக்கிறோம். நான் கேட்கிறேன் ஒரு பசியால இத பசிய போக்குமா? இது போக்குமா? ஒரு காலத்துல நாட்டுல கஞ்சி கொடுத்தாங்க உப்பு கஞ்சி, அதுல என்னைக்கும் வெள்ள பூடிக்கும் உளுவரிசிக்கும் பச்சரிசிக்கும் தேங்காய் பாலைக்கும் உப்பு இருக்கும் தண்ணிக்கும். இதை விட கூட என்ன இருக்குமா? இல்ல, இந்த உப்பு கஞ்சி கொடுத்தாங்க யாரு கண்டா நோம்பு துறக்க வழி இல்லாதவங்களுக்கு எதுவுமே இல்ல. பசியாளிகள், அந்த பசியாளிகளை புசிக்க வைக்கிறதுக்காக வேண்டி கொடுத்தாங்க. சிலவங்க அந்த கஞ்சி கோப்பையால சாரும் செஞ்சாங்க. அப்படி ஒரு ஹிஸ்டரி இங்க நான் கேட்கிறேன். ஸ்ரீலங்கால உள்ள 2500 மஸ்ஜிதுல ஒரு 2000 மஸ்ஜித் எடுங்க கஞ்சி கொடுக்குறாங்க. 500 மஸ்ஜித் ஓடுங்க, அதுக்கு மேல இருக்குது 3000 இருக்குது ரெஜிஸ்டர் இல்லாம. நான் சொல்றேன் 2000 மஸ்ஜித் கஞ்சி கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஒரு மஸ்ஜிதுக்கு 2.5 லட்சம் ரூபா வைங்க, எவ்வளோ? உங்களோட ஊர்ல எல்லாம் இல்ல, நான் சொல்றேன் ஒரு சின்ன மாலால இருந்து நான் தொடங்குறேன். ஒரு மஸ்ஜிதுக்கு 2.5 லட்சம் ரூபா மாசத்துல கஞ்சி செலவுன்னு வைங்க, எவ்வளவு ஆச்சு? 2000-2.5 லட்சத்தால பேருப்புங்க, எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு ஆச்சு? சொல்லுங்களே, 50 கோடி ரூபா. நான் கேட்கிறேன் இந்த 50 கோடி ஒரு பசியாளிக்கு பிரயோசனமா? இந்த 50 கோடி ஒரு பசியாளிக்கு பிரயோசனமா? இல்ல. இதுதான் ஹக்காய், இதுதான் யதார்த்தம் விளங்குங்க. நாங்க ஏன் செய்யறோம் என்று கேட்டா பதில் இல்ல. என்னத்துக்கு செஞ்சோம் பதில் இல்ல. செய்யலன்னா அடித்தடிக்கு வர்றதுக்கு ஆளு இங்க. செய்யறோம் ஏன்னு கேட்டா அது என்னத்துக்குண்டே தெரியா. இதே சல்லிய நீங்க சேர்த்து வேற ப்ரொஜெக்ட் ஒன்று ஆரம்பிங்க, வேற சதக்காக்கள் செய்யுங்க. இன்னைக்கு எத்தனை பேர்ட வீட்டு சாமானத்தை காணும் இந்த வெள்ளத்துல தாண்டு. ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொரு லொரி சாமான் வெளியே போச்சு. தெரியுமா? அந்த மக்கள் வீட்டுல படுக்க வழி இல்லாம, சமைக்கிறதுக்கு சாமான இல்லாம வாழ்றாங்க. இந்த மக்களை என்ன செய்வோமா என்று யோசிச்சா, இந்த சல்லி வச்சு வாழும் கம்பும் தட்டியும் பொல்லும் வரும். ஆனா நீங்க இவ்வளவு செலவழிக்கிறீங்க, என்ன உங்களோட பிரயோசனம் கேட்டா, பள்ளி நிர்வாகிகள் மசீதி இமாம கவனிக்காத அளவு இந்த வேலையில் ஈடுபடுவாங்க. மசீதி இமாம் தன்ட வாழ்க்கைய ஃபுல்லா மசிதில செலவழிப்பார். ஆனா அந்த மனுஷனுக்கு கிட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, பள்ளி இமாமா 21 வருஷமா இருக்கிறார் ஒரே பள்ளியில, அவட்ட கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆகாம இருக்குமா? வார பாஸ்கெட்ல வார எவ்வளவு நஞ்சை திண்டு திண்டு ஃபெயில் ஆகாம இருக்குமா? 21 வருஷமா இமாம் இந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு மருந்து செய்யறதுக்கு அந்த மஹல்ல வாசிகள் தயார் இல்லை. மனித வீட்டுல தூர ஏரியா ஒண்ணுல அவரோட ஊடு பலவீனமான ஏரியா, ஆனா மஸ்ஜித் கொழும்பு ஏரியால. நான் கேட்கிறேன், இந்த பள்ளி நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இவ்வளவு மாண்டு மாற்றல் பட்டு என்னத்து சாதிக்கிறாங்க? ஒரு பசி அழிக்க பசி போகுதா? நாங்க ஒரு பசியாளிய கண்டோமா எங்க ஊர்ல? நான் கேட்கிறேன், முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஒரு பசியாளி காட்டு. ஒரு பசியாளி எங்கட சமுதாயத்துல முழுக்க தேடுங்க. நீங்க நபி அலைஹி ஸலாத்த போல ஒரு பசியாளிய கொண்டாங்க. சாபாக்கள்கிட்ட நபி அலைஹி ஸலாம் சொன்னாங்க, நீங்க நோம்பாளிகளை இஃப்தார் செய்யவீங்க. சொன்னாங்க, யார் சொல்லலாம், அதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. நாங்கண்டா எப்படிண்டா என்ன சில்லற கடைக்கு போயிட்டாச்சு, பில்ல போட்டாச்சு, அடுத்த கிழமை சல்லிய சார் நின்று ஒரு கணக்கொண்ட போட்டாச்சு, கொண்டாச்சு, பிறட்டினாச்சு, உருட்டினாச்சு, வேலை நடந்தாச்சு. சாபாக்கள் இப்படி எங்களை மாதிரி பொறுத்த போ தெரியா, தலை வேலை செய்யாத வேலை செய்யல. கேட்டாங்க, நபிக்கிட்ட யாரும் சொல்லலாம், எங்களை யாரும் இஃப்தார் செய்யறது கொடுக்கறதுக்கு வசதி இல்லாம இருக்கிறாங்க. சொன்னாங்க, ஒரு ஒரு மாடல் தண்ணி கொடுங்க இஃப்தார், அவங்களுக்கு நிறைவேறிடும். ஒரு கோப்ப பாலை கொடுங்க, அவங்க வீட்டுல உள்ள ஆட்டுல கறந்து இந்த இஃப்தார் நிறைவேறும் பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க விரலுக்கு மேல பீங்கி கடன் இல்லாம வீடு கட்டின யாரு சரிக்கா? கடன் இல்லாம வாகனம் வாங்கின யாரும் சரிக்கா? வாழ்க்கைய கமிட்மெண்ட்ல ஓட்டுறோம், வாழ்க்கைய அப்படியே அந்த சேத்துக்குள்ளால இருந்தே சேத்துக்குள்ள புதஞ்ச ஆட்கள் மாதிரி ஒரு காலை வெளியெடுத்து அடுத்த கால் போதே. இவங்கள்ட்ட பேசி தஷ்கீல் செஞ்சா வாங்க 4 மாசம் நீங்க 4 மாசம் வெளியாகணும் அல்லாட கட்டல உங்களுக்குண்டா சொல்லுவோம். 6 மாசம் இவ்வளவு கமிட்மெண்ட், அடுத்த மாசம் இவ்வளவு, அடுத்த மாசம் இவ்வளவு, இதெல்லாம் இந்த பித்னாவுடைய சமானுடைய பித்னாக்கள் மறக்கவும். இதெல்லாம் முன்னே சமுதாயங்கள்ல இல்ல. ஹலால் ஹராம் ரெண்டாவது, நீங்க அது அவங்களோட போய் பார்த்துக்கோங்க. நான் கேட்கிறேன், இந்த உம்மத்துட ஹிஸ்டரியில மக்களை கமிட்மெண்ட்ல கடனாளி ஆக்கின ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் எங்கட உலமாக்களால வந்துச்சா? இந்த பித்னாவுடைய சமானுக்கு முன்னால் வட்டியில இருந்து மீட்டி எடுக்கிறோம் ஏதாவது ஒரு வட்டியில விழுந்தவன் தௌபா செஞ்சானா? அவன் அதுல இருந்து ஆதாரம் சொல்றான், இதை விட இது லாபம் என்றான். அவன் அதுல தான் இருக்கிறான். யாரெல்லாம் தண்ட வாழ்க்கையில பேணுதலா தன்னை துனியாட மோகம் இல்லாம கமிட்மெண்ட் இல்லாம ஒரு ராகத்தான ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தாங்களோ அவங்கதான் இதுல போய் மாட்டிக்கொண்டாங்க. இன்னைக்கு அந்த ராகத்தான மக்கள் யாரும் இல்ல, அவங்க போய் புதஞ்சாங்க. தேடி பார்த்தா ஒரு மஹல்லால் ஒரு 3 பேர் 4 பேரை தூசி தட்டி தொடச்சி எடுத்து வாங்கலாம். இல்லண்டா அவ்வளவு பேரும் இதுக்குள்ள காலை புதைச்சிக்கொண்டு, ஒரு கால் எடுத்தா அதுக்கு அடுத்த கால் புதஞ்சாச்சு. பசி அனுபவிங்க நோம்புல, இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல தக்குவா உண்டாகும், இரவு வணக்கம் இன்பமாயிக்கும். ஒரு போத் கோப்பைய போத்துல போட்டு நினைச்சுக்கணும் வந்து தக்பீர் கெட்டினா என்ன செய்வான், எட்டு ரக்காத்துக்கு இல்ல ரெண்டு ரக்காத்துக்கு ஆதாரம் செய்வான். ஆ இருபது எட்டாவினதே பெரிய செய்தி, இருபது ரெண்டாக்கி விட்டுருவான். ஏ மலப்பாம்பு எறப்புழுங்கின மாதிரி அது போய் படுக்கும் ஆறு மாசத்துக்கு, அதுக்கு எலும்பி வரையல. இவ்வளவு பௌத்த நேரம் சுட்டா எங்க வந்து இபாதத் செய்வான்? மஸ்ஜித்துக்கு வாரதே ஒரு ஜாதி அந்த மிரண்டு மிரண்டுதான் வருவோம். பாருங்க பச்சிருக்கு பின்னால் ஆளுக்கல இந்த முஸ்லீம்களுடைய ஏரியால ஒரு அரை மனுஷனை பார்க்கலாம், ஒரு மனுஷன் இல்ல அரை மனுஷனை பார்க்கலாம். எல்லாம் என்னமோ ராவ் ஜாமத்து தூக்கமா இரு தூக்கம். நான் கேட்கிறேன் பஜிருக்கு முன்ன பின்னால தூங்குறதுக்கு என்ன ஆதாரம், யாருட வழி, இத பத்தி பேசுற யாரு சரிக்கா? தள்ளலாலே சொன்னாங்க பூரிக்கல் உம்மத்தி பி புக்கூரிஹா, என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலை நேரம் பறக்க செய்யப்பட்ட நேரம், அந்த நேரத்தை மண்ணாக்குறோமே. சரி விடிய விடிய இபாதத் செஞ்சுட்டா அந்த நேரத்தை அப்படி செய்யறோம். ஒரு மனுஷன் உடல் ராகத்துக்கு நடு நிசியில இருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் தூங்கினா போதும், நடு நிசியில இருந்து. அந்த நேரத்துலதான் சில சில சுரப்பிகள் மனுஷனுக்கு சுரக்குது, உடலுக்கு ராகத்தை உண்டாக்குது. ஒரு ராவ் 11-12 மணிக்கு தூங்கி ஒரு 3 மணிக்கு எழும்பிட்டான்டா ராகத்தாயிடுவான். நான் கேக்குறேன், இதே மனுஷன் ஒரு 11 மணிக்கு நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்ன அந்த கைலூலாவுடைய நேரம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் செஞ்ச நேரம், அந்த நேரத்துல வயிறு காலியா இருக்கும், அந்த நேரத்துல தூங்கினா புத்தி கூர்மை உண்டாகும். கைலுள்ளாவுடைய தூக்கம் புத்தி கூர்மை உண்டாகும். பஜர்ல இருந்து நல்லா தூங்க, ஒரு முட்டை திண்டு அந்த சாப்பாட்டோட தூக்கம், எலும்ப கொள்ள ஒரு ஜாதி கசப்பு வாயில. என்ன செய்யறோம், எங்கட எந்த விஷயத்தை நாங்க கேள்வி கேட்டாலும் தீன மையமா வச்சு அதுக்கு பதில் என்ன? அப்ப நான் என்ன சொன்ன வந்தேன், அஹ்சாபுடைய நாள் கந்தக்குடைய நாள், அந்த நாளையிலையும் இந்த யூதர்கள் பழிவாங்க ஆரம்பிச்சான். வரும் குறைவாக்கள் அந்த எதிரிகளுடைய குறைசியர்களுடைய 10,000 பேர்களுடைய படையை கண்டு மதீனால உள்ள பனு குறைலா கந்தக்கு வெளியால போய் அவங்களோட சேர்ந்து கொண்டாங்க. குர்ஆன் சொல்லுது ஜாஊக்கும் மின் பௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும் வ இஸ்தாகத்தில் அப்சார் வ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் வ தஸன்னுன பில்லாஹி ஸுலூன. என்னைக்கு உங்களுக்கு முன்னாலே படைகள் வந்துச்சோ, உங்களுக்கு உள்ளால இருந்தும் படைகள் வெளியாகிச்சோ, உங்களோட பார்வைகள் சருகி போச்சோ, உங்களோட உள்ளங்கள் தொண்ட குளிக்கு வந்துச்சோ, அந்த நாளை நீங்க ஞாபகம் செஞ்சு பாருங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாம் விதவிதமா ஆகிச்சு. இந்த குர்ஆன் சொல்லு அன்றைக்கு இந்த பனு குறைவாக்கள் நபி கிட்ட பழி வாங்கறதுக்காக வேண்டி அந்த குறைசியரோட போய் சேர்ந்தாங்க. கடைசியா அவங்கள்ட்ட சொல்லி வந்தேன், நபிமார்களை கொலை செஞ்சாங்க, போய் பிச்சாங்க, மரியமலைய சலாத்தாங்க, ஈசால சலாத்த சிலுவையில் ஆரஞ்சாங்க, அதுக்கு பின்னால ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. இதனுடைய இறுதி இதெல்லாம் இந்த யூதர்களுடைய முதலாவது குழப்பம். நம்மள்கிட்ட சொன்னேன் அல்லாஹ் தஆலா யூதர்களை நோக்கி என்ன சொல்றான், தௌராத்துல முடிவு கொடுத்துட்டா நீங்க ரெண்டு முறை இந்த பூமியில பசாத உண்டாக்குவீங்க. அந்த பசாதுடைய காலத்துல முடிவு ஹஜ்ரத் உமருடைய காலத்துல ஏற்படுது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றது தான் அதனுடைய முடிவாக அமைது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இதை தொடர்ந்து இந்த சூரா பனு இஸ்ராயில்ல பேசுறான். பனு இஸ்ராயில் என்ற சூரா யூதர்களை பத்தி பேசுற சூரா. ஃபைதா ஜா வஅது லஹுமா வஅஸ்னா அலைக்கும் இபாதல் லனா உலி பஸ் ஷதீத் ஃபஜாசு خلال الديار வகான வஅத மஃபூல. இது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி அமைது. என்னைக்கு ஹஜ்ரத் உமர் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினாங்களோ அதுக்கு முன்னால பார்சி பர்ஷியன் எம்பையர் வெற்றி கொள்ளப்படுது, அதுக்கு பின்னால ரோமன் எம்பையர் வெற்றி கொள்ளப்படுது. இந்த இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை 22 லட்சம் சதுர மைல்கள் ஆக்கினாங்க ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. என்னைக்கு ஹஜ்ரத் உமர் வஃபாத்தானங்களோ உஸ்மான் அதே ஆட்சியை தான் விரிவாக்கினாங்க, ஹஜ்ரத் அலி அதே ஆட்சியை தான் கூபாவை சென்ட்ரல் கவர்மெண்டா வச்சு ஆட்சி செஞ்சாங்க, அதற்கு மாவியா சிரியாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்கி ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு முன்னால உமையாக்கள் ஆட்சி செஞ்சாங்க. அப்பாசியாக்கள் பக்தாத சென்ட்ரல் கவர்மெண்டா வச்சு ஆட்சி செஞ்சாங்க. கடைசியா துர்க்கிய சென்ட்ரல் கவர்மெண்டா வச்சு உஸ்மானியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இதைத்தான் ஒட்டோமான் எம்பையர் சொல்லுவாங்க. இதை வீழ்த்துறதுக்காக வேண்டி சதி செய்யப்பட்டுச்சு. என்றைக்கு யூதர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை இழந்தாங்களோ, பலஸ்தீன்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்களோ, அதுக்கு பின்னால இவங்களுக்கு வாழ்றதுக்கு பூமி இருக்குல்ல, அதுக்கு இடையிலையும் வந்து பலஸ்தீன பிடிச்சி ஒரு 100 வருஷம் வச்சு கொண்டிருந்தாங்க கையில. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா திரும்பவும் மீட்டெடுத்தாங்க. போறதுக்கு திக் இருக்கல்ல, தத்தளிச்சு கொண்டிருந்தாங்க. 18வது நூற்றாண்டுல தான் எப்ப அப்படி என்ன 1700க்கு பின்னால, 1700க்கு பின்னால தான் கொலம்பஸ் உடைய தலைமையில் ஒரு ஜமாத் யூதர்கள், கொலம்பஸ் ஒரு யூதி, இவங்க உலகத்தை சுத்தி வந்தாங்க. எங்களுக்கு ஒரு பூமி தேவை. இவங்க எங்கேயோ தேடி போனாங்க, இன்னும் எங்கேயோ அவங்களுக்கு கிடைச்சிச்சு அமெரிக்கா. அந்த பூமியில இவங்க குடியேறின நாளையில அந்த நாட்டுடைய லாவை கிரியேட் பண்ணினாங்க. அந்த நாட்டுக்கு அடிப்படை சட்டத்தை அமைச்சாங்க. செனட்டுக்கு கீழால தான் இந்த நாள் ஆட்சி செய்யப்படும். செனட்டுடைய அங்கீகாரம் இல்லாத யாரும் ஜனாதிபதியாகவும் மேல முன்சிபல் மெம்பராகவும் மேல இந்த நாட்டில். இதுதான் அந்த நாட்டுடைய லோ. அதுக்கு முன்னால் அதை மத்தியம் அதை மத்திய அரசாக வச்சு முழு உலகத்தையும் ஆட்சி செய்யணும். சைத்தான் எங்களுக்கு தந்த வாக்கு, இபிலீஸ் எங்களுக்கு தந்த வாக்கு, எங்களோட கையில உள்ள பிளாக் மேஜிக் எங்களுக்கு காட்டுற வழி. நாங்க முழு உலகத்தையும் சுலைமான போல ஆட்சி செய்வோம். இந்த அமெரிக்காவை மத்திய அரசா வச்சு முழு உலகத்தையும் நாங்க எங்களுக்கு கீழால கொண்டு வருவோம். 1773 ஃப்ரீ மேஷனுடைய 33 திட்டங்களை வகுத்தாங்க. அதுல ஒன்று தான் யுனைடெட் நேஷன் உருவாக்குறது. இந்த யுனைடெட் நேஷனுக்கு கீழால முழு உலகத்தையும் ஆட்சி செய்யறது. இன்றைக்கு ஆட்சி செய்யறாங்க, இன்றைக்கு ஆட்சி செய்யறாங்க. மறக்கவனம் முதலாவது போலுடைய தலைமையில் ஒரு ஜமாத் தயாராகின யூதர்கள் இந்த யூத கிறிஸ்தவத்தை உருவாக்குறது. என்னடா கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே, அவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்ட மக்களுக்கு நெருக்கமானவங்க, முமின்களுக்கு அவங்க இரக்கமானவங்க. ஆச்சரியமா இருக்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலத ஜிதன்னா அக்ரபஹும் மவஜ்ஜதல் லில்லதீனா ஆமனுல்லதீனா காலூ இன்னா நஸாரா. நாங்க நஸாராக்கள் என்று சொன்னாங்களே அந்த கிறிஸ்தவர்கள், அவங்க ஈமான் கொண்ட மக்களுக்கு இரக்கத்தால் அன்பால் சமீபமானவர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. யூதர்களை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான், லா தஸ்தகிது பிதானதம் மின் தூனிக்கும், நீங்கள் அல்லாத அவங்களை உங்களோட பாதுகாப்புன்னு நினைக்க வேணாம். லா யலூனக்கும் ஹபாலா, அவங்களுக்கு சதி செய்யாம உற்ற மாட்டாங்க. வதூம அனித்தும், நீங்க கஷ்டப்படுறது தான் அவங்க ஆசை வைக்கிறாங்க. நீங்க யூதர்ல மறந்த குடிக்கிறீங்களா, நீங்க நினைச்சுக்கோங்க, குடிச்சதுக்கு பின்னால கஷ்டப்படுவீங்க. நீங்க யூதண்ட அட்வைஸ் எடுக்கிறீங்களா, பின்பற்றின பின்னால கஷ்டப்படுவீங்க. குர்ஆன் சொல்லுது, வதூம அனித்தும், நீங்க கஷ்டப்படுறது தான் அவங்க ஆசை வைக்கிறாங்க. கத்பதத்தில் பஃபாவும் இன்ன ஃபுவாஹிஹிம், அவங்களோட வாயால உங்களை பத்தி குரோதங்கள் வெளியாக இருக்குது, விரோதங்கள் வெளியாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளால மறைச்சி வச்சிருக்கிறது ரொம்ப பயங்கரமானது. இந்த யூதர்களும் நீங்களும் நீங்க அவங்களை நேசிக்கிறீங்க, அன்பு வைக்கிறீங்க, அவங்க உங்களை அன்பு வைக்கிறது இல்லைன்னு குர்ஆன் சொல்லுது. அதுக்கு மேலான சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், கஷ்டப்படுவாங்க. அதே முஸ்லிம்களுக்கு நலவு நடந்துட்டான்னு கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் நடந்துட்டா அதை கொண்டு சந்தோஷப்படுவாங்க. நீங்க பொறுமையா இருந்த அல்லாஹ் பயப்படுவீங்கடா, அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த நஷ்டத்தையும் விளைவிக்காதுன்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா அவங்களோட சூழ்ச்சியில பெரிய சூழ்ச்சி தான் ஸ்கூல், மறக்கவான. அவங்களோட சூழ்ச்சியில பெரிய சூழ்ச்சி தான் ஸ்கூல், மறக்கவான. நீங்க அந்த சூழ்ச்சியில இருந்து தப்பி பொறுமையா இருப்பீங்கடா, அந்த சூழ்ச்சி உங்களுக்கு தொந்தரவு தராதுன்னு குர்ஆன் சொல்லுது. என்ன ஸ்தம்பதம் ஆயிட்டீங்க எல்லாம், மூஞ்சியில எல்லாம் அப்படி வாடிட்டு அப்படி பிறண்டுட்டு கொஞ்சம் கேளுங்க, முழுமையா விளங்கும் என்ன நடக்குதுன்னு துணியால. குறைஞ்சது துணியால என்ன நடக்குதுன்னு விளங்குங்க, குறைஞ்சது காலம் என்ன செய்யுதுன்னு விளங்குங்க, குறைஞ்சது நாங்க வாழ்ற காலம் எப்படியான காலம் விளங்குங்க, சதியில வாழ்றோம் விளங்கிட்டு போங்க. உங்களுக்கு ஒண்ணு செய்யலவா பரவாயில்ல, சதியில தான் நாங்க வாழ்றோம்ன்றது விளங்குங்க. இன்னும் சொல்றேன் நல்லா, லத்தஜிதன் அஷத்த الناس عداوة للذين آمنوا اليهود, ஈமான் கொண்ட மக்களுக்கு ஆக கெட்ட விரோதிகள் யூதர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. எது வரைக்கும் கிறிஸ்தவர்கள் யூதர்களுடைய விரோதிகளா இருந்தாங்களோ, கவனமா கேளுங்க, எது வரைக்கும் கிறிஸ்தவர்கள் விரோதிகள் யூதர்களுடைய. ஏண்டா மரியம் அலைஹா ஸலாத்துக்கு படுதூறு சொன்னாங்க, விபச்சார் என்று தாவூத் பில்லா அதற்கு ஈசா சிலாத்த சிலுவையில் அறிஞ்சு கொலை செஞ்சாங்க, அப்படித்தான் நினைக்கிறான். எனவே விரோதிகள், இந்த விரோதிகளா எது வரைக்கும் நசாராக்கள் இருந்தாங்களோ கிறிஸ்தவர்கள் இருந்தாங்களோ அது வரைக்கும் முஸ்லிம்களுக்கு அவங்க இரக்கமானவங்க. எப்ப நல்லா கேளுங்க, எப்ப இந்த நசாராக்கள் யூதர்களோட தோழமை கொண்டார்களோ அப்ப அவங்களும் சேர்ந்து முஸ்லிம்களுடைய விரோதிகள். இதுதான் நம்ம குர்ஆன்ல சொல்றான், ஈமன் கொண்ட விசுவாசிகளை நீங்கள் உங்களுடைய பொறுப்பாளர்களாக ஆக்க வேண்டாம். ஏனென்றா அவங்க சிலர் அவங்கள உள்ள யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கும் கூட்டாளி மாற ஆகிட்டாங்க. எண்டைக்கு ஆகினாங்கண்டா, பதினெட்டாம் நூற்றாண்டு கடைசியில் ஆகினாங்க. விளங்கிக்கோங்க, இதெல்லாம் இதெல்லாம் நீங்க நினைக்க வேணாம், இதெல்லாம் எங்களுக்கு முன்னறிவிப்பு செய்யப்படாது தண்டு, இதெல்லாம் எங்களுக்கு குர்ஆன் எங்களுக்கு செய்தி அறிவிக்காது தண்டு. சூரா பக்கரா, சூரா ஆல இம்ரான் இது போன்ற அத்தியாயங்கள் இவங்களை பத்தி நிரம்பி வலியுது பேசி பேசி. இவங்க ஹிஸ்டரியில சாபமிடப்பட்டவங்க, இவங்கட மேல அல்லாஹ்வுடைய கோபம் மிகச்சிச்சு. குர்ஆன் எப்படி சொல்லுது, அஹல் உனப்பிவுக்கும் அவ் நப்பிவுக்கும் பிஷர்ரின் மின் தாலிக மஸூபத்தன் அந்த அல்லாஹ் மல்லஅனஹு அல்லாஹு வஹதிப அலைஹி வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் கனாஸிர வஅபத தாகூத் أولئك شر مكانا وأضل عن سواء السبيل لعن الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون. உங்களுக்கு படைப்பினங்கள் கெட்டவங்களை பத்தி அறிவிச்சு தரட்டுமா அல்லாஹ் கேக்குறான். அல்லாஹ் அவர்களை சபிச்சான், அவர்கள் மீது கோபம் பட்டான், உலக ஷர்ரும் அவங்கதான் கேடு கெட்டவங்க, நேர்வழியை விட்டும் வழி கேடர்கள் மட்டுமில்லை. இவங்கதான் மரியமலையுடைய நாவால் சாபமிடப்பட்டவர்கள். அவசரமா வந்து நீ அவசரமா தஷ்கிலுக்கு வரேன், நீ என்ன சொன்னீர்கள் யார் என்றது குர்ஆன் படம் பிடிச்சு காட்டுது. இவங்க தான் யூதர்கள், போலுடைய தலைமையில் ஒரு ஜமாத் தயாராகி நாங்க கேளுங்க என்ன ஜமாத்தா, அவங்க அவ்வளவு பேரும் யூதர்கள் போய் கிறிஸ்தவர்களுடைய பாதிரிமாரோட சேர்ந்து பாதிரிமார் ஆயினாங்க, கிறிஸ்தவ பாதர் ஆயினாங்க நடிப்பு. அதுக்குள்ளுக்கால போய் கிறிஸ்தவர்களை யூத கிறிஸ்தவர்களா மாத்திர இந்த கன்செப்டுக்கு பேர் சொல்லுவாங்க ஜூடியோ கிறிஸ்டியானிட்டி. ரோமன் கத்தாலிக்ஸ உருவாக்கலாம், பைபிள் கிரியேட் பண்ணப்படுது. அதுக்கு முன்னால ஹிஸ்டரியில பைபிள் ஒன்று கிடையாது, மறக்கவானா 1800 முன்னால பைபிள் இல்ல உலகத்துல. பைபிளுடைய ஓல்ட் டெஸ்டமென்ட்ன்றது தௌராத், நியூ டெஸ்டமென்ட்ன்றது இன்ஜில், ரெண்டையும் சேர்த்து ஒரே வேதமா இருக்கலாம். ஆகி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அமாரல்ல, கிறிஸ்தவர்களை யூதர்களுக்கு சார்பா ஆக்கலாம். இந்த கன்செப்டுக்கு கீழால பிரித்தானிய சாம்ராஜ்யத்தை அப்படியே ரோமன் கத்தாலிக்ஸா ஆக்கலாம். அதுக்கு பின்னால இந்த கிறிஸ்தவர்கள் யூதர்களுடைய அடியாள்களா மாறின. அதுக்கு பிறகு அந்த அந்த அமெரிக்காவுடைய பேஸ் பண்ணி உலகத்தில் இருந்த பெரிய ஆட்சிகள் ரெண்டு, ஒன்று பிரிட்டிஷுடைய எம்பையர், அடுத்தது ஒட்டோமான் எம்பையர், உஸ்மானிய சாம்ராஜ்யம், பிரித்தானிய சாம்ராஜ்யம். என்ன செஞ்சாங்க, இந்த பிரிட்டிஷுடைய சாம்ராஜ்யத்தை ரோமன் கத்தோலிக் என்ற தலைப்பு கீழால கொண்டாங்க, அப்படியே கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கு கீழால ஆகினாங்க. அதுக்கு பின்னால இந்த உஸ்மானிய கிலாபத்தை வீழ்த்துறதுக்காக வேண்டிய ஒரு ஜமாத் தயாராகினாங்க. 138 யூத குடும்பங்கள் வந்து உஸ்மானிய கலீஃபா கிட்ட வந்து இஸ்லாம் சேர்த்துக் கொண்டாங்க. நாங்க எல்லாம் முஸ்லிம்கள் ஆயிட்டோம், அரபிகள் அதிகமா வாழ்ற பூமிகள்ல போய் குடியேறினாங்க. இவங்களுக்கு இந்த வரைக்கும் பேர் சொல்லுவாங்க டொன்மே முஸ்லிம்ஸ். இவங்க வெளிப்பாட்டு முஸ்லிம்கள், பகல் வேலையில முஸ்லிம்கள் நடிப்பாங்க, இரவேல யூதர்களுடைய இபாதத் செய்வாங்க. இவங்க லீகலா பேப்பர்ல அவ்வளவு டாக்குமெண்ட் முஸ்லிம், இவங்களோட பர்த் சர்டிபிகேட், இவங்களோட ஐடென்டி கார்ட், இவங்களோட டிரைவிங் லைசன்ஸ், இவங்களோட சொல்லுங்களே பாஸ்போர்ட், இவங்களோட மரண சாட்சிகள், எதை எடுத்தாலும் அவ்வளவு முஸ்லிம். ஆனா இவங்க முனாஃபிக்குகள், யூதர்கள். இவங்க தான் அரபி சூரத் போத்திக்கொண்டு வந்து கொலப்பவாதிகளுக்கு பண் பண்ற, மறக்கவானா இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் படிங்க. நீங்க என்ன உள்ரங்கங்கள் என்று விளங்குங்க. அரபிய பூமிகள்ல இவங்க 100,000 குடும்பத்துக்கு மேலால வாழ்றாங்க. இவங்க தான் உருவாக்கினாங்க இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை பிரிக்கிறதுக்குரிய ஏஜென்சிஸ். எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், உலகத்துல 3-2 முஸ்லிம்களுக்குரிய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்துல இருந்து ஒரு நாடு பிரியல், இந்த முழுக்க ஒரு நாடு தான். ஹஜ்ரத் உமர் மத்திய அரசா மதீனா வச்சு ஆட்சி செஞ்சது அந்த பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை. அதுக்கப்புறம் ஹஜ்ரத் உஸ்மான், அலி, மாவியா, உமையாக்கள், அப்பாசியாக்கள், இந்த எந்த காலத்திலையும் ரெண்டு ஆட்சி இருந்தது இல்ல. ஒரு சின்ன பூமி சரி வேறொரு பூமியாக முஸ்லிம்களுடைய தனி ஆட்சி என்று இன்னொரு ஆட்சி செய்யப்படல. முதலாவது இந்த பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்திலிருந்து கலட்டி எடுக்கப்பட்ட பூமி அதுதான் ரியாத். எது எது சொல்லுமோ, ரியாத். 1905 இந்த ரியாத தனியாக்கி முகமது பின் அப்துல் வஹாபும் மலிக்கும் மலிக்கு சௌதும் சேர்ந்து இந்த இடத்தை தனி ஒரு நாடு என்று சொன்னாங்க. உஸ்மானிய கிலாபத்தில இருந்து நாங்க பிரிஞ்சிட்டோம், இதோ நாங்க தனி நாடா ஆகிட்டோம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரில ஹதீஸ் வருது, கவனமா கேளுங்க. அல்லாஹ்க்காக வேண்டி ஏமாறாதீங்க, அல்லாஹ்க்காக வேண்டி ஏமாறாதீங்க, கவனமா கேளுங்க. நபி அலைஹிஸ் ஸலாம் முன்னறிவிப்பு செஞ்சாங்க. இத யத்லு கர்ண ஷைத்தானி பைன நஜ்த், இந்த ரியாதுல இருந்து தான் ஷைத்தானுடைய ரெண்டு கொம்பு உதயமாகும். சல்லல்லாஹு, யார் இந்த ரெண்டு கொம்பு, யார் இந்த ரெண்டு கொம்பு, யாரால இந்த வம்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு? அதுக்கு பின்னால மக்கா மதீனா தாயிப் தபூக் ஹைபர் வரைக்கும் கைப்பற்றி 1924 இந்த பூமிக்கு பேர் வச்சாங்க அல் மம்லகத்துல் அரபியத்து சவுதியன். இதுதான் இந்த கிலாபத்திலிருந்து பிரிஞ்ச முதலாவது தனி பூமி. இந்த அநியாயத்தை, இந்த அட்டகாசத்தை, இந்த பெரும் பாவத்தை செஞ்ச அந்த பாவிகள் தான் உலகத்துல பெரிய முஸ்லிம்களுடைய வழிகாட்டல் என்று நிற்கிறாங்க. இதுக்கு பின்னாலதான் போறாங்க. நாங்கள் இதனாலதான் சொல்றோம், நீங்க யாரும் மதீனா யூனிவர்சிட்டி என்று நம்பி பிள்ளைகள் அனுப்பவானா?
நீங்க யாரும் மக்காவுடைய யூனிவர்சிட்டி என்று நம்பி பிள்ளைகள் அனுப்பவானா? இவங்க எல்லாம் யூதர்களால் வாங்கப்பட்ட அடியாள்கள், மறந்துடவானா யாரும்? இதுல எவ்வளவு கொலை நடந்துச்சுண்டா, தாயிப்புல மட்டும் 75,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. பாயிப்புல மட்டும் 75,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. இந்த உங்களோட ஆட்சி புரட்சியில இந்த சவுதியாவை நிறுவுறதுக்கு மட்டும் 4.5 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. 300 யுத்தங்கள் செஞ்சாங்க. அவங்களே அவங்க கிதாபுல எழுதுறாங்க. ஒரு கிதாப் இருக்கு. இவங்க 300 யுத்தங்கள் செஞ்சாங்க முஸ்லிம்களோட. அரசுல ரத்தம் ஓட்டப்பட்டுச்சு. இவங்க தான் வந்தாங்க மதம் தேவல்ல, இவங்க தான் தொடர்ந்தாங்க. என்னண்டு சொல்லுங்க, தராவியை பத்தி, வெரல பத்தி, மதம பத்தி, தக்பீரை பத்தி, தொழுகையில பிரச்சனை உண்டாக்கி எந்த இடத்துல முஸ்லிம்களோட ஒருமைப்பாடு உண்டாகணுமோ அந்த தப்புல, அந்த தப்புல முஸ்லிம்களை பிரிச்சு ஊடூட பிரிவு, வாசலுக்கும் குசிரிக்கும் பிரிவு, நாட்டுக்கு நாடு பிரிவு, நாடு நாட கூறு போட்டு இந்த கிலாபத்தை கலைச்சி 1924 அந்த முஸ்தபா கமால் என்ற மூதேவி துருக்கியில பிரகடனம் செஞ்சார். இன்றையோட இந்த கிலாபத் கலைஞ்சு போகுது. துருக்கி தனி நாடாவது, சவுதி தனி நாடாவது, இதுக்கு பின்னால ஈராக், ஈராக்கு தனி நாடு சுதந்திரம், ஈரானுக்கு வேற, ஜோர்தான் வேற, பலஸ்தீன் வேற, ஒவ்வொரு துண்டு துண்டா வேற வேற ஆக்கப்படுது. ஒவ்வொரு நாடும் பிரிஞ்சு அடிக்க கொள்ள பல லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. வெறுமனே சிரியாவுல ஷாரூ அமான் ஊர்ல உலமாக்கள் குரல் கொடுத்தாங்க, இந்த கிலாபத் கலைக்கப்படக்கூடாது, இது பெரிய வழிகேடு, முஸ்லிம்களுக்கு ஆபத்து என்று சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரே நாள்ல ஷாரூ அமால 80,000 உலமாக்கள் செய்தாக்கப்பட்டாங்க. ஒரே நாள்ல அவங்கள புல்டோசரால போட்டு அப்படி அரைக்கப்பட்டுச்சு. நீங்க போய் பாருங்க ரஷ்யாவுடைய நாடுகள்ல புகாரால என்ன நடந்துச்சு. 8 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. சமர்கந்தில, உஸ்பெகிஸ்தான்ல, கசகஸ்தான்ல, துர்க்மனிஸ்தான்ல, கிர்கிஸ்தான்ல, தஜிகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல, இந்த பூமிகள் எல்லாம் பிரிக்கப்பட கொள்ள அந்த நாட்டு முஸ்லிம்கள் குரல் கொடுத்தாங்க. இது உஸ்மானிய கிலாபத்துல கையில தான் இருக்கணும். இப்படி பிரிகிறது முஸ்லிம்களுக்கு நல்லதல்ல, ஆபத்தானது என்று உலமாக்கள் குரல் கொடுக்க எல்லாம் யுத்தங்களால அடிச்சு நொறுக்கப்பட்டாங்க. மக்களுடைய மக்களை ஜெயில போட்டாங்க. ஜனாதாக்களை வேலை கொடுத்தாங்க. சோதரில் பெரியவர்கள் இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு ஹிஸ்டரியா இருக்கும், ஆனா இதனுடைய காலம் என்னன்றத வேலை. இதுக்குதான் நம்ம இஸ்லாம் சொன்னாங்க, ஃபித்னாவுடைய காலம். நீங்க ஒவ்வொருத்தரும் சதகாவின் சிறப்புல 541 பக்கத்துல ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸை எடுத்து ஒரு 100 முறை வாசி. ஏன்னா அந்த ஹதீஸை முதலாவது வாசித்தா சூரிய மாதிரி இருக்கும். நீங்க ஒரு 100 முறை வாசிங்க. அது ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காலம் எப்படி உருவாயிச்சு, இதுக்கு பின்னால என்ன உருவாகும், இதை சொன்னாங்க நம்ம இஸ்லாம். இவங்க இந்த 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 அவங்க பூமியை பேஸ் பண்ணி உலக பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அந்த காலத்துல மக்கள் தங்கத்தை கொண்டு யாரா செஞ்சு கொண்டிருந்தாங்க, தங்கத்தை கொடுத்து பொருளை வாங்குவாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா நாடு நாடா போய் அமான பூத் தொடர்ந்தாங்க, பேங்க்ன்னு ஆரம்பிச்சாங்க. நாங்க பேசுற பேங்க் அதுல இருந்து தான் வருது அந்த வார்த்தை. இவங்க ஒவ்வொரு நாட்டிலையும் மக்கள் வாழ்ற பூமியிலே போய் சொன்னாங்க, நீங்க என்கிட்ட தங்கத்தை தாங்க, எங்ககிட்ட தங்கத்தை தாங்க, நாங்க உங்களுக்கு வவுச்சர் தரோம், உங்களுக்கு ரெசிப்ட் தரோம், நீங்க ரெசிப்டால யாவரம் செய்யலாம், உங்களோட தங்கம் பாதுகாப்பா இருக்கும், எனி டைம் நாங்க ரிட்டர்ன் பண்ணுவோம். மக்கள் தங்கத்தை கொடுப்பாங்களா? மக்களோட கையில இருந்த நாணயம் ரொக்கம் தங்கம் அதை கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்கல. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 1830 வரைக்கும் 30 வருஷமா உட்கார்ந்துருந்தாங்க. இப்ப செலவங்க கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்களோட முயற்சி சாத்தியம் இல்லைன்றதை விளங்கின உடனே இதுக்காக வேண்டி கண்ண கோஷ்டிகள் உருவாக்கின. அந்த கள்ள கோஷ்டிகளுடைய தலைவர் மார்கள் தான் பின்னால நாட்டு ஜனாதிபதியில வந்தான். இந்த உஸ்மானிய கிலாபத்துடைய பிரிவுல வந்த நாடுகளுடைய ஜனாதிபதியுமா வர நியமிக்கப்பட்டவங்க எல்லாம் இந்த இவங்கட கையாள்களாகிய கள்ள கோஷ்டிகளுடைய தலைவர்கள். அந்த கள்ள கோஷ்டிகள் என்ன செய்வாங்கன்னா மக்கள்கிட்ட தங்கத்தை பறிப்பாங்க. தங்க வச்சிருக்கிறவங்க ரோட்ல போயலாம், நிம்மதியா இருக்கலாம். அதனால மக்கள் பணம் இவங்கிட்ட தங்கத்தை வைப்பு செஞ்சுட்டு ரெசிப்ட் எடுத்தான். சிலவங்க 50 கிராமுக்கு ஒரு ரெசிப்ட் எடுத்தான். 10 கிலோ தங்கம் இருக்குமாண்டா, 50 கிராமுக்கு ஒரு ரெசிப்ட் கேட்டா 200 ரெசிப்ட் அவருக்கு வந்துடும். அவர் அதால யாவரம் செய்வார் விளங்குறீங்களா? ஒரு 100 கிலோ தங்கம்ண்டா அதுக்கேத்த மாதிரி வாங்குவார். ஒடுச்சு ஒடுச்சு ரெசிப்ட வாங்கி அந்த ரெசிப்ட் மக்கள் கிட்ட புலங்கப்பட ஆரம்பிக்குது. 1960 பின்னால் ஒரு ஜெனரேஷன் கழிஞ்சு அடுத்த ஜெனரேஷன் வரக்குள்ள இவங்களோட கையில லட்சக்கணக்கான டன் தங்கம் இருந்துச்சு. லட்சக்கணக்கான கிலோ இல்ல, லட்சக்கணக்கான டன் தங்கம் இருந்துச்சு. இந்த தங்கம் எல்லாத்தையும் ஒரேடியா பங்கர் பண்ண நீங்க படிச்சுக்கிறீங்க தானே. வேர்ல்ட் பேங்க்ல ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டுடைய தங்கத்தை டிபாசிட் பண்ணுச்சு. 7 மண்டா ஹிஸ்டரி ஒன்று காட்டுங்க, ஏதாவது ஒரு நாடு தங்கத்தை டிபாசிட் பண்ணுச்சு. இது ஒரு பொய், இது ஒரு படம், இது அவங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன். இது ஒரு பொய்ய உண்மையாக்கி வச்சு அவங்களோட சதியை மறைக்கிறது. எந்த நாடும் அந்த நாட்டுடைய தங்கத்தை வேர்ல்ட் பேங்க்ல டிபாசிட் பண்ணினது கிடையாது. மறக்க வேணும். இப்படியான திருட்டு, இப்படியான அநியாயம் செஞ்சு 1860 பின்னால் இதெல்லாம் ஒழிச்சான். எங்க போனவன் தண்டி இல்ல தங்கம். ஏனென்றா அந்த மக்களும் அவனோட வாப்பமான டிபாசிட் பண்ணி ரெசிப்ட் கையில இருக்கும். வாப்ப மௌத்தா பேட்டி பாரு, இல்லாட்டி கட்டோடு இருக்கும். இந்த இந்த ரெசிப்டுக்குரிய ஆதாரம் வாப்பா. இந்த தங்கத்தை பறிச்செடுத்தான். அதுக்கு பின்னால்தான் வேர்ல்ட் பேங்க் உருவாக்கி இந்த கையில இருந்த ரெசிப்ட் எல்லாத்தையும் லீகலைஸ் பண்ணினான், நம்பர் கொடுத்தான். இந்த கேஷ் நோட் ஹிஸ்டரி என்ன? ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்ட்ரல் பேங்க் அமைச்சு அந்த சென்ட்ரல் பேங்க் வேர்ல்ட் பேங்க் நம்பர்ஸ் கொடுத்து ஒவ்வொரு ரெசிப்டையும் லீகலைஸ் பண்ணினாங்க. அன்னைக்கு ஒரு 100 கிராம் தங்கத்துக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு இருந்துச்சு வைங்க. உதாரணமா சொல்லு, 100 கிராம் தங்கத்துக்கு 100 ரூபா. 100 கிராம் தங்கம் எத்தனை பவுன்? கிட்டத்தட்ட 13 பவுனுக்கு மேல. அப்ப எவ்வளவு வேலை சொல்லுவாரு? ஒரு 5.5 லட்சம் ரூபா வரும். 100 ரூபா தான் அந்த சமான வேலை கொடுக்கப்பட்ட கையில. இந்த கேஷ் நோட் 100 ரூபா, இந்த வரைக்கும் 100 ரூபா தான் விளங்குதா? எப்படியான சதி இந்த விளங்குதா? இந்த கேஷ் நோட் 100 ரூபா, இந்த வரைக்கும் 100 ரூபா தான். அந்த கையில் உள்ள அந்த 100 ரூபாக்கு பதிலா எடுத்தது இன்னைக்கு 5.5 லட்சம் ரூபா. விளங்குறீங்களா? நாடுகளை கடன்காரராக்குறாங்க வேர்ல்ட் பேங்க் வச்சு. எப்படி? எங்க நாடு எவ்வளவு கடன்? ஒவ்வொரு தலைக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் கண்டுவாங்க. அப்படிதானே நான் கேட்கிறேன். இந்த கடன் எப்படி என்ன தந்தாங்க வேர்ல்ட் பேங்க் சொல்லுங்க. பெட்ரோலியமா, இரும்பா, செம்பா, பித்தளையா, பில்டிங் மெட்டீரியல்ஸா, சாப்பாடா, கோதுமாவா, பால்மாவா, என்ன தந்தா? ஸ்ரீலங்காட சென்ட்ரல் பேங்க்கு பவர் இல்ல. ஸ்ரீலங்காட ரூபீஸ்ல ஒரு 20 ரூபாய் கேஷ் நோட் அடிக்கிறது. ஸ்ரீலங்காட சென்ட்ரல் பேங்க்கு பவர் இல்ல. ஸ்ரீலங்கன் ரூபீஸ்ல ஒரு 20 ரூபாய் நோட் அடிக்கிறதுக்கு வேர்ல்ட் பேங்க்ல இருந்து அதுக்கு நம்பர் வரும். வேர்ல்ட் பேங்க்ல இருந்து அதுக்கு அதுக்குரிய நம்பர் வரணும். இவங்களுக்கு கேஷ் நோட் அடிக்கிறதுக்கு நம்பர்ஸ் கொடுத்தாங்க. அதனாலதான் கடன். அந்த கடன் தான் வேற இந்த கடன் இல்ல. ஆனா அதுக்கு பின்னால நம்பர்ஸ் ரிட்டர்ன் பண்ணி சரி வர அந்த மெட்டீரியல் ரிட்டர்ன் பண்ணும். இதனாலதான் நல்லா குரான்ல இவங்களோட கசாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உயர்வுன்னு சொல்றான். அது சிதுன்ன பிள்ளாத மரத்தை வளர்த்த அழுன்ன அழுவன் கபீரம். அல்ல, ரெண்டாவது பசாத பத்தி சொல்லுவோம். எப்படி சொல்றேன்? சும்மாததுனால உங்கள் கருத்தாலே உங்ககிட்ட ரெண்டாவது முறை நீங்க பசாதம் உண்டாக்குற காலம் வந்துடும். வாங்கதுனா கும்பி அம்பால் பெருமளவு சொத்து செல்வம் உங்களுக்கு சொந்தமாயிடும் வேர்ல்ட் பேங்க் மூலம். வேர்ல்ட் பேங்க் குரான்ல முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்குது. ஸ்ரீலங்கா கரன்சியில ஒரு ஒரு 1000 கோடி ரூபாய் ஒருத்தருக்கு தேவை, சாத்தியப்படுவான். நான் கேட்கிறேன், இந்த இந்த மாளிகா வச்சே விற்க போறேன் 1000 கோடி ரூபாய், சும்மா உதாரணம் சொல்லுவேன், எவ்வளவு 1000 கோடி ரூபாய் வேலை பேசிட்டான் வாங்கணும். யூதிக்கு வேறொன்று செய்ய தேவையில்லை, வெறுமனே வேர்ல்ட் பேங்க்ல இருந்து அந்த நம்பர்ஸ் கிரியேட் பண்ணி ஸ்ரீலங்கா சென்ட்ரல் பேங்க்கு இமெயில் பண்ணினான். அதுக்கு பின்னால அது மெயில் கேஷா பேங்க்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டா பிசினஸ் முடிஞ்சிடும். இவ்வளவுதான் நம்ம பிசினஸ். பெருமளவு சொத்து செல்வம் உங்களுக்கு சொந்தமாயிடும். அஞ்சு தலைப்பில் ஆட்சி செய்யறாங்க. பொருளாதாரம் யுனைடெட் நேஷன் லோவுக்கு கீழே நான் சொல்றது எல்லாம் ரெண்டு WHO கீழே உள்ள சுகாதாரம், சுகாதாரம் பேரில் ஆள் சொல்றது என்ன செய்யுது, சுகாதாரம் பேரில் ஆள் போல செய்யுது. யாராவது நோயாளி இருக்கிறீங்களா, இங்கிலீஷ் டேப்லெட் எடுத்து குணமானால் மனசு திருப்தியா என்ன நோய் சோமாயிடுச்சுன்னு சொல்றது. இன்னைக்கு இந்த இந்த ஆஸ்திரியில இந்த சேனலுக்கு போற வீல் சேர் பார்ட்டி எல்லாம் நாளுக்கு நாள் குணமாய் கொண்ட போறாங்க. போய் பாருங்க, ஹாஸ்பிட்டல் இல்ல, நான் 4 நாள் இருந்தேன் ஹாஸ்பிட்டல்ல. என்னடா நீங்க நினைக்கிறேன், நான் ஹாஸ்பிட்டல் பின்னால பேசுறேன். இந்த பாருங்க, இந்த ஆபரேஷன் நடந்து இன்னைக்கு 8 வருஷம் பாத்தாங்க. இதுக்குள்ள ஒரு பிளேட் இருக்கு, இதை வெளியே எடுக்கணும். இத விங்கல்ல வேல்டிங் ஷாப்ல நடக்கிற வேலையை விட கேள விதமான வேலை செஞ்சீங்க. இதுல மூணு ஸ்க்ரூட் எமேஜ் பண்ணி போட்டாங்க ஆபரேஷன் செய்யக்கொள்ள. இன்னைக்கு இதை வெளியேற்றுக்கொள்ள நீங்க. நான் அட்மிட்டா இருந்தேன் 4 நாள். நான் அந்த வார்டில் இருந்து அவ்வளோ நோயாளியும் கிட்டத்தட்ட விசிட் பண்ணினேன். அதில் இருக்கிற 20 கேஸுக்கு மேல அதில் இருக்குது ஆப்ரேஷன் செய்ய, ஆப்ரேஷன்ல மிஸ்டேக். நான் அங்கே இருக்கக்குள்ள ஒரு ஆளுமனையை பார்க்க வந்தார், முக்கியமான ஒரு ஆளு. அவர் சொன்னார், அவருடைய கூட்டாளி ஒன்று மகால ஆப்ரேஷன் பண்ணிக்க வலது கால ஆப்ரேஷன் பண்றதுக்கு தியேட்டருக்கு எடுத்து இடது கால வெட்டி போட்டு சத்தம்படி மூலையதான் நான் கேட்டு பாருங்க. வேணும் நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன மந்தமா? நீங்க ஆபரேஷன் கேஸ் எடுத்து பாருங்க, எத்தனை கேஸ் ஃபெயில். ஆனா ஃபெயில் என்று சொல்ல வேண்டாம், ஆபரேஷன் சக்சஸ் சொல்லுங்க. அடுத்து அதனால மேலான சூழல் பெரியவர்கள் இந்த வேக்சினேஷன் இருக்கிற பிள்ளைகளுக்கு அடிக்கிற இந்த வேக்சின் எல்லாம் நோயை உருவாக்குறதுக்கு அடிக்கப்படுது. யூதியில் அவ்வளவு இறக்கமா எங்களுக்கு ஃப்ரீயா கொண்டு வேக்சின் அடிக்க, நோய் எதிர்ப்பு சக்தி அடிக்க. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, இது WHO அவன் மெடிசினை விற்கிறதுக்காக வேண்டி பண்ற இன்வெஸ்ட்மெண்ட். பிசிஜில இருந்த ஒவ்வொன்றும் நோய் தான். இது எங்கள்கிட்ட ப்ரூஃப் டாக்குமெண்ட் இருக்குது. யாரு வேணுமென்றாலும் வாங்க, முன்னாலும் நாங்க டாக்குமெண்ட் வைஸ் ப்ரூஃப் பண்ணுவோம். அவ்வளவு நன்றி தான், அவ்வளவு நோய் தான். எந்த ஒரு மருந்தும் இல்ல, இன்னொரு நோய் உருவாக்காத மருந்து. எந்த ஒரு டாக்டரும் இல்ல, மருந்தில் உள்ள இன்கிரீடியன்ட் தெரிஞ்ச டாக்டர். ஒரு மருந்து இன்கிரீடியன்ட் தெரியும் இந்த டாக்டர். அது WHO டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கிறாங்க, WHO ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கிறாங்க. மன்னிச்சுவோம் என்னைய, ஆனா நிலைமையை வெளிப்படுத்த தான் வேணும். இதெல்லாம் மறைக்கிற காலம் இல்லை. இது இதெல்லாம் துறக்கலண்டா உண்மை வலிக்கெடுவாங்க, நோயாளி ஆகும். கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னாங்க, எங்கட கொக்கனு டாய்லெட் நீங்க சாப்பிட வேணாம், இதுல கொலஸ்ட்ரால் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. எதை தேங்கண்ணா தேங்க புழுது, அதை உரிச்சு காய்ச்சி கொப்பரா செஞ்சு மெஷின்ல போட்டு புளிஞ்சு எடுக்கிற எண்ணெய். இது எங்கட கண்முண்டுக்கால நடக்கிறது எந்த நஞ்சும் இல்ல. அதுக்கு பதிலா பாம் ஆயில் இருந்தாங்க, வெஜிடபிள் ஆயில் இருந்தாங்க, சன்ஃபிளவர் ஆயில் இருந்தாங்க. இந்த ப்ராசஸ் எங்க நடக்குது?
நான் கேட்கிறேன், பாம் ஆயிலுடைய அந்த அந்த காய் இங்க நாட்டுல இருக்கு. கழுத்தர டிஸ்ட்ரிக்ட்ல போனா கிட்டத்தட்ட 1000-2000 ஏக்கர்ல அதை நாட்டி இருக்க, அதை புளிஞ்சி தேங்க அந்த பாம் ஆயில் எடுத்து தர சொல்லுங்களேன், நாங்களும் சாப்பிடுவோம். இதே துபாய்க்கு போய் ப்ரோசஸ் நடக்குது. ஏன் எடுத்துக்கொண்டு துபாய்க்கு போறோம்? உலகத்தில் உள்ள அவ்வளவு பெட்ரோலியம் பெட்ரோலியமையும் சுத்தப்படுத்துறது வந்து ஜூஸ். அவன கையில வச்சிருக்கிறான் அந்த பிசினஸ் கூடுதலா 180-90 வீதம். சில இன்னைக்கு சைனா கொரியா செய்யுது, ஆனா கூடுதலா அவங்க தான் செய்யறாங்க. என்ன செய்யறாங்கடா, வார அவ்வளவு கழிவையும் ஏதாவது செய்ய பாக்குறான். அதுல வார ஒரு கழிவு எண்ணெய, கழிவு எண்ணெய மார்க்கெட் பண்றதுக்காக வேண்டிதான் இந்த சதி. இங்க கோகனட் ஆயில் வாங்கண்டா, இந்தியால கடு எண்ணெய் கொலஸ்ட்ரால் என்ன, இதே காலத்துல அந்தந்த நாடுகள்ல நேச்சுரலா எடுக்கிற அவ்வளவு ஒயிலையும் நோயண்டா கொனது மார்க்கெட் பண்ணினா நான் வந்து பெட்ரோலியம் அந்த கெமிக்கல் இந்த பாம் ஆயில் இந்த வெஜிடபிள் ஆயில் இந்த சன்ஃபிளவர் ஆயில் எல்லாம் இருக்குது. இதுல 75% 75% இந்த பெட்ரோலியம் தான் இருக்கு. நல்லா டேஸ்ட் டேஸ்ட் என்று விளையாடுறோம். அல்லாஹ்வே நீ சொல்றேன், நீங்க யாராவது பொறிக்கிற வேலை பாக்குறவங்க இருக்கிறீங்கன்னா மக்களுக்கு பொறிச்சு விற்கிறத தேங்கன்னே அதை செய்யும். இந்த எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகோனட் ஆயில் யூரோப்புக்கு போகுது, கொலஸ்ட்ரோலுக்கு மருந்தா. அவ நல்ல வாழும், நாங்க செத்து மடியணும். இதுக்குரிய ப்ரோபகண்டா. நேத்து நான் ஒரு கிளிப் ஒன்று கேட்டேன், ஒரு டாக்டர் ஒன்று பேசுறார். அவர் சொல்றார், தமிழ்ல பேசுறார் முஸ்லீம் டாக்டர். அது கொஞ்ச நாள் உங்க கையில வந்து சேரும், இப்பதான் வந்தீங்க. இந்த மாட்டரைச்சு சாப்பிடுவானுமா, மாட்டரைச்சா குடல்ல கேன்சர் உண்டா? சமுதாயத்தில் இருக்கிற மாமிசங்கள்ல சேஃப்டியானது மாட்டிரைச்சி மட்டும்தான் எங்களுக்கு. ஏன்னா ஆட்டிரைச்சி வந்து நாங்க சாப்பிட மாட்டோம், 1500-1700 கிலோ சாப்பிடுவாங்களா? கோழி எடுத்தா அது நஞ்சே நஞ்சு தான். அது பாம் கோழியோ இல்ல அந்த சிக்கனோ இந்த சிக்கனோ எல்லாம் நஞ்சு தான். இந்த மாட்டிரைச்சி ஒன்று மட்டும்தான் எங்க இன்றைக்கு நேச்சுரலா ஒரு இறைச்சி சாப்பிடுறது, அது குடல் குடல் கேன்சர் உருவாக்கும் பேசுது. அவர் சொல்றாரு, WHO-ஆல எங்களுக்கு மீட்டிங் வச்சு சொன்னாங்க இதை நம்புங்கன்ற. நான் சொன்னேன், நாங்க யூதர்களை நம்ப மாட்டோம். இது இங்க மட்டும் இல்ல, ஒட்டா இறைச்சிக்கு தானே ஒட்டாவும் வந்து அதுல மூத்தமும் மருந்து. நாங்க சொல்லுவாரு, எது வெண்குஷ்டம் பிடிச்ச ஆட்களுக்கு நபேல சொன்னாங்க, அதனுடைய மூத்திரத்தை குடிங்க, பாலை குடிங்க, அவ்வளவு மருந்து. பெண்களுக்கு ஒரு நோய் வரும், இருப்பு நிசான். இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் இருக்குது இருப்பு, கீழே வருத்தம் இருக்கு. மருந்து வந்து வெறும் போகத்துக்கு முன்னாலே ஒட்ட இறைச்ச சமைச்சு சாப்பிடணும் வெறும் போகத்துக்கு. இது திருப்பூர் கோயில் அல்லாம கையும் எழுதுறாங்க. எங்கட மெடிசின், எங்கட மெடிசின் எது திருப்பூர் நபவி, நபவி மெடிசின், நபித்துவ மருத்துவத்தில் அவ்வளவு நோய்க்கு மருந்து இருக்கு. நான் சுகருக்கு ஒரு நோய்க்கு மருந்து தயாரிச்சேன் இன்னைக்கு மாஷால்லா. சுகர் நோயும் ஒரு பேஷண்ட 3 மாசத்துல நோய் கொடுமா, கருஞ்சீரம் உருவரிசி தேன் இது மாதிரி ஐட்டங்கள். உருவரிசை பத்தி சொல்லப்படுது எங்க கிதாபுகள், அலிவுகள் சொல்றாங்க. இந்த உள்ளுவரிசை பத்தி மக்கள் விளங்குவாங்கடா, தங்கத்தை கொடுத்துட்டு உள்ளுவரிசை வாங்குவான். தங்கம் 1 கிலோ கொடுத்துட்டு உள்ளுவரிசை 1 கிலோ வாங்குவான். அவ்வளவு சிபாவான விஷயம் இது. கொலஸ்ட்ரோலுக்கு ஹார்ட் பிளாக்கு 20 நாள்ல வைத்தியம் செய்யலாம். சுண்ணல் ஹார்ட் பிளாக் அப்படியே உடச்சு சுண்ணால வாங்குவாங்க. சுண்ணத்துக்கு உள்ளார வாங்க, கெமிக்கல்ல இருந்து வெளியாகுங்க, அநியாயத்தில இருந்து வெளியே போங்க, நியாயத்துக்கு வாங்க. இப்படி பேசுங்க, சும்மா பேசிட்டு போவீங்க. உங்களுக்கு WHO பத்தியே பேச முடிப்பேன் சார், வரல புரிச்சுக்கொள்ளணும் தானே. அதனால WHO கீழால் உள்ள அந்த சுகாதாரம் என்ற படம் வேர்ல்ட் பேங்க் WHO அடுத்தது டிஃபென்ஸ் உலகத்தில் எந்த நாட்டுடைய டிஃபென்ஸும் யுனைடெட் நேஷனுடைய லோக்கு கீழால இல்லாமல் இல்லை படிங்க எந்த நாட்டுடைய டிஃபென்ஸ் யுனைடெட் நேஷனுடைய சட்டத்துக்கு கீழால இயங்காத ஒரு நாட்டுடைய டிஃபென்ஸ் இல்ல அப்படி இயங்கினாங்கன்னா அதுக்கு பேர் டெரரிஸ்ட் நான் கேட்கிறேன் பலஸ்தீனுடைய டிஃபென்ஸ் யார் பலஸ்தீன் ஒரு நாடா இல்ல பேசுவதை ஒரு நாடா இல்ல அந்த நாட்டுடைய டிஃபென்ஸ் யார் பலஸ்தீனுடைய டிஃபென்ஸ் தான் ஹமாஸ் ஹமாஸ் பலஸ்தீனுடைய போர்சஸ் என்ன பேர் சொல்லுவோம் ஹமாஸ் யார் ஏ அந்த லோக்கு கீழே இல்ல அவனுக்கு வழிபடல அவனுக்கு எதிர நிற்கிறான் அவன் தான் அந்த இடத்துல பயங்கரவாதியா இருக்கிறான் என்ன செய்ய இதே போலதான் மீடியா லா யுனைடெட் நேஷன் உடையது உலகத்தில் எந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டுக்கும் அதிகாரம் இல்லை மீடியா கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு தெரியும் இந்த பிபிஎஸ் பிரச்சனையுடைய காலத்தில் மீடியா யாக கண்ட்ரோல் யாக கண்ட்ரோல் எப்படி மீடியா ஒரு கேவலமான செய்தியை போய் உண்மையாக்கு இதே போலதான் பொலிட்டிக்கல் லோ அது வந்து யுனைடெட் நேஷனுடைய லோ உலகத்தில் யாருக்கும் அதுல கையடிக்கல இந்த அவ்வளவு அஞ்சு தலைப்பையும் படிச்சு கொடுக்கிற இடம் தான் ஸ்கூல் இதைத்தான் குரான் சொல்லுது சும்மா ரததுனால குமுல் கர்ரதாலே எப்ப உங்களோட இரண்டாவது குழப்பம் மேலோமோ வாங்கதுன்னா கும்பியம் வால் வால் பேங்க் மூலமா முழு சொத்து செல்வம் உங்களுக்கு சொந்தமாயிடும் ஸ்கூல் மூலமா குழந்தை குட்டிகள் சொந்தமாயிடும் உங்களுக்குரிய ஆட்கள் ஆகிடுவாங்க உங்களுக்கு உதவித்தான் அதெல்லாம் நடக்கும் துனியாவுடைய மோகம் தான் பாவங்களுடைய தலை நாங்கள் சொல்லுவாரு அப்போ துனியா ரசுக்குள்ளே கசையா இன்னைக்கு துனியாட மோகம் இல்லாம ஸ்கூல் போற ஒரு புல்ல இருக்குதா ஒரு புல்ல அல்லாஹ் மோகத்துல போதா ஸ்கூல் ரசூலுடைய மோகத்துல போதா இல்லைண்டா தீனுடைய அன்பால போதா ஸ்கூல் என்ன மோகம் ஸ்கூல்ல 20 லட்சம் முஸ்லிம்கள் ஒரு 3 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு வெயில் உதாரணம் அதுல 3 லட்சத்துல 9000 தான் உத்தியோகம் கொடுப்பான் கவர்மெண்ட் அதுதான் கவர்மெண்ட் கெப்பாசிட்டி இதை விளங்குங்க படிங்க 103 பேருக்கு ஸ்ரீலங்கால உள்ள ஸ்கூல் மாணவர்கள் 3% தான் உத்தியோகம் கொடுக்கப்படும் இது கவர்மெண்ட்டுடைய உள்ரங்க முடிவு இதை வச்சுதான் கட் அவுட் மார்க் இதை வச்சுதான் டிகிரி ஹோல்டர் இதை வச்சுதான் அதுக்கு பின்னால் உள்ள அவ்வளவு இந்த 2,91,000 பேர்ல இன்னும் ஒரு 30,000 பேர் என்னமாவது அங்கே இங்கே உண்ணி பாஞ்சி வெளிநாட்டில் துபாயில் அங்கே இங்கே வேலை எடுத்துக்கொண்டாங்க பேலன்ஸ் இந்த 2,70,000 இந்த 2,50,000 மேல இந்த 2.5 லட்சம் புள்ளு ட்ரக்ஸ் எங்க போறது தினாவும் எங்க போறது அநியாயத்தை எங்க போறது தூசணத்தை எங்க பலது நாசத்தை எங்க பலது டீச்சர்ஸ் டேல முஸ்லிம் டீச்சரும் மாஸ்டரும் டோப் அடிச்சு டான்ஸ் பண்ணின வீடியோ இருக்குது இது ஸ்கூல் ஹாலா உத்தியோகம் யாருக்கு கிடைக்கும் உத்தியோகம் யாருக்கு கிடைக்கும் யார் சமுதாயத்தில் இருந்த ஹை குவாலிபிகேஷனும் அவருக்கு ஹை டேலண்டட் கேஸும் கிடைக்கும் இந்த அவ்வளவு உத்தியோகத்தை எடுத்து பாருங்க யாராவது ஒருத்தரால் ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவிட்டி நடக்குதா ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு உத்தியோகனால நடக்குதா எடுங்க இந்த டாக்டர்ஸ் லாயர்ஸ் ஜட்ஜஸ் மாஸ்டர்ஸ் உள்ள எல்லாரையும் எடுங்க யாராவது ஒருத்தரால ப்ரொடக்ஷன் நடக்குதா இவங்க எல்லாம் உண்மையிலேயே ப்ரொடக்ஷனுக்குள்ள ஆளுங்க இவங்களால நடக்க வேண்டியது ப்ரொடக்டிவிட்டி நடந்திருந்திருந்தா எங்களுக்கு நேச்சுரல் கிடைச்சிருக்கும். எங்ககிட்ட இன்னைக்கு பால் நேச்சுரலா இருக்குதா? நஞ்சி நஞ்சி பவுடர் எடுத்து பாலன்னு குடிக்கிறோம். இன்னைக்கு எங்ககிட்ட சாப்பாடு நேச்சுரலா இருக்குதா? மருந்து அடிக்காத அரிசி இருக்குதா? நான் கிழக்கு மாநிலத்தில் பேசி பயான்ல ஓப்பனா படிச்சு கொடுத்துட்டு வந்தேன். மருந்து அடிக்காம எப்படி விவசாயம் செய்ய இல்லாட்டி நஞ்சத்தின்றே நாங்க செத்து பெய்து கொண்டு இருக்கோம். இருக்குதே உடல் ராகத்து இருக்குதே தீன்ல முக்கியமான பகுதி. அதானுக்கும் எக்காமத்துக்கும் இடையில துவா கபூலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல செஞ்ச துவா اللهم اني اسالك العفو والعافيه والمعافاه الدائمه في الدين والدنيا والاخره. يلا انك மன்னிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் தருவாயா. இந்த துஆ செஞ்சாங்க சொல்லுங்க. அப்ப எவ்வளவு முக்கியமான இடம் இந்த ப்ரொடக்ஷன் இல்லாமல் தான் இந்த டேலண்ட கேஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் தரும். ஆபீஸ்ல வச்சு அவன் கால நேரத்தை அப்படியே சல்லி கொடுத்து வாங்கி வீணாடி போடு. மறக்கவானா ஒன்று இருந்தா யஹூதிகள் லோவுக்காக வேண்டி பாடுபட்டுறவங்களா இருக்கும், இல்ல யஹூதிய எஜுகேஷனுக்காக வேண்டி பிள்ளைல தயாராக்குறவங்களா இருக்கும், இல்லட்டா யஹூதியுடைய ஏதாவது ஒரு கன்செப்டுக்கு கீழால உள்ள மிஷன்ஸுக்குரிய ஆட்களை உருவாக்குற இடமா இருக்கும். மன்னிச்சுக்கோங்க, விலங்குங்க சதியோட வாழ்வோம். அந்த காலம் வந்துட்டா நீங்க தான் உலகத்தில் கூடுதலா இருப்பீங்கன்னு குரான் சொல்லுது. உண்மையிலே யூதர்கள் உலகத்தில் கூட இல்ல, 13 குடும்பம் தான் வாழ்றாங்க. குரான் சொல்லுது இந்த காலம் வந்தா நீங்க தான் கூட. ஏதாவதுண்டா நீங்க உங்களுக்கு கீழால யாரெல்லாம் உங்களுக்கு கீழால மாட்டிட்டாங்களோ அவங்க எல்லாம் உங்களில் உள்ளவங்க. உங்கள யாரெல்லாம் அவங்கள பொறுப்பாளி ஆக்கிட்டீங்களோ அவரும் அவங்கள உள்ளவர் தான். குரான் சொல்லு எப்ப இந்த இரண்டாவது குழப்பத்துக்கு முடிவு வருமோ, அவங்களோட முகங்கள் எல்லாம் கருத்திடும். ஆரம்பிக்கும். அதுக்கு இன்னும் பெரிய காலம் இல்ல. அதுக்கு முன்னால இந்த சின்ன ஷார்ட் பீரியட்ல இந்த சின்ன காலத்துல நாங்க ஏமாந்துடோம். இந்த யூதர்களுடைய சதியில மாட்டிக்கொள்ளாம நாங்க ஒருத்தருத்தரும் தயாராகணும். அல்லாஹ்வுக்கு ஆவேண்டி ஆஹிராவுக்கு ஆவேண்டி வேலை செய்யும். இதுக்குதான் அல்லாஹ் தஆலா இந்த உஸ்மானிய கிலாபத் எண்டைக்கு பிறண்டிச்சோ 1924 அன்றைக்குதான் இந்த உழைப்பு அல்லாஹ் ஹயாத்தாக்கினான். விளங்கிக்கோங்க, எந்த உழைப்பு முன்னோர்கள் பக்கம் வழிகாட்டுதோ, எந்த உழைப்பு மக்களை அல்லாஹ்வோட ஆசிரவோட தொடர்பு படுத்துதோ. தாவத்துன்னா என்ன தெரியுமா? தாவத்துன்னா இந்த தாவத்துக்கும் மீடியாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மீடியாவால தாவத் வழி கேட்டு உண்டா என்னத்து உண்டா வழி கேட்டு உண்டா தொழில் கடமை. புகாரியுடைய ஹதீஸ் கனவு கண்டாங்க இந்த பூர்த்தியான தாவத்துடைய ரப்பே அல்லாஹ்வே. என்ன தாவத்? என்ன தாவத்? பூர்த்தியான தாவத். எதன் பக்கம் தாவத்? முதலாவது அல்லாஹ்வுடைய பெருந்தன்மையின் பக்கம். இன்னைக்கு எங்களோட உசூல் என்ன, நீங்க அல்லாஹ் பத்தி பேசுங்க அதிகமா, தாவத் எதன் பக்கம், அல்லாஹ் பத்தி. ரெண்டாவது ரசூலுல்லாவின் பக்கம் தாவத், முஹம்மது அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லா. கலிமாவின் பக்கம் முஹம்மது ரசூலுல்லாவின் பக்கம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவின் பக்கம், அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லா ரசூலுல்லாவின் வாழ்க்கையின் பக்கம், சுன்னாவின் பக்கம், முழுமையான பக்கம், வெற்றியின் வெற்றி முழுமையான தீனின் பக்கம். இந்த அஞ்சின் பக்கம் தாவத் நபியுடைய முறையில நடந்தா அதுதான் தாவத். இதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆனங்களுக்கு வேற வச்சார். இந்த தாவத் நடந்தா மக்கள் எங்க போகணும், எங்க போகணும், பஜாருகா சென்டருகா, எங்க மஸ்ஜிது, மஸ்ஜித பேஸ் பண்ணி மக்களை இந்த அஞ்சு தலைப்பின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற தாவத்துக்கு பேர் தாவத், அதுக்கு பேர் தீனுடைய தாவத். அதல்லாத வெறுமனே ஹோன், வெறுமனே ப்ரொபகண்டால் இது ஒரு நாள் தாவத் இல்லை. மறக்கணும், மீடியாவுக்கும் இந்த தீனுக்கும் இந்த தொடர்பும் கிடையாது. அல்லாஹ் தஆலா 313 ரசூல்மாரையும் கஸ்து செய்ய வச்சான், இல்லைன்னா ஒரு மீடியாவை கையில கொடுத்திருப்பான். என்ன செய்ய வச்சான், இந்த பூமியில் ஒரு ரசூல் வாழல கஸ்து செய்யாம, ஒரு ரசூல் நபிமார்கள் சிலவங்க சில சில தேவைகளுக்காக வேண்டி நபித்துவம் கொடுக்க போட்டான். உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அப்பா ஒருத்தருக்கு நபித்துவத்தை கொடுத்தான். அந்த நபியுடைய பேர் அருமையா பின் ஹல்தியா அலைஹிஸ்ஸலாம். இவருடைய ஜாப் என்ன தெரியுமா, இவருடைய நபித்துவத்துடைய வேலை என்ன தெரியுமா, இந்த மாதிரியான மக்காவுக்கு வரக்குள்ள ஷாமு கூட்டிகள் போகணும் சிரியாவுக்கு, சிரியாவுக்கு வரக்குள்ள மக்கா கொண்டு வரணும். இதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒருத்தருக்கு நபித்துவத்தை கொடுத்தான். நான் சொல்ல நபிமார்கள் எல்லாரும் கஸ்து செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனா உலகத்துல இந்த ஒரு ரசூல் பில்ல கஸ்து செய்யாம வணக்கம், எல்லா ரசூல்மார்களுடைய உழைப்பு கஸ்து. சகாபாக்கள் உலகத்துல ஈமான படிச்ச முறைதான் தன் உடல பொருள் எடுத்துக்கொண்டு வெளியாகிறது. முழு உலகத்திலையும் இன்னைக்கு தீன் நிலைநாட்டப்பட்டிருக்கு. ரெண்டாவது சகாபாக்களுடைய உழைப்பது, சகாபாக்கள் முழு உலகத்திலையும் போனாங்க, மக்கள் வாழ்ற எல்லா திக்கிலையும் போய் அங்கங்க கபறுகள் அமைச்சா. இன்னைக்கு இன்னைக்கு காபிர்களுக்கு முஸ்லிம்கள் தாவத் கொடுக்கிறது ஒரு பக்கம் இருக்க, முஸ்லிம்கள் முடிச்சதா போற காலமா போயிடும். பித்னாவுடைய காலம் இன்னும் கொண்டு போய் வச்சுச்சு, முஸ்லிம்கள் முடிச்சதா போற காலமா போயிடும். 2004 இங்கிருந்து ஒரு ஜமாத் போனவங்க சிலி ஸ்ரீலங்கா சொல்லப்பட்டுச்சு, அவங்களும் 20,000 முஸ்லிம்கள் சிலியில வாழ்றாங்க, உலகத்துல தொங்கல் நாடு. அவங்க சொன்னாங்க 20 லட்சம் முஸ்லிம்களை சந்திச்சோம், எல்லாம் மதம் மாறினாங்க. 20 லட்சம் பேர் மதம் மாறினவங்க, அவங்களுக்கு களிமா சொல்லி கொடுக்கறது தான் எங்க 4 மாசம் வேலையா இருக்கு. அவங்க களிமா சொன்னா வந்து கை கிட்டால பிடிச்சி கழிச்சு கூப்பிடுவாங்க, வாங்க வாப்பா உங்களுக்கு களிமா சொல்லி கொடுப்போம், கொண்டு போய் கிறிஸ்தவ சர்ச்சுடைய கபிரஸ்தான்ல காட்டுவாங்க, உம்மா அப்பா இவங்களுக்கு களிமா சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கேக்குறேன், எங்கட யாவரம், எங்கட தொழில், எங்கட 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 என்று நாங்க இந்த கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிற கபருக்கு போய் சேர்ந்தா எப்படி இருக்கும். நாங்க அல்லாவுக்காக வேண்டி ஆசராவுக்காக வேண்டி என்ன செஞ்சோம், ஒவ்வொரு தியாகியும் ஒவ்வொரு காயப்பட்டவரும் சேமத்தில் எழுந்து வருவார் அந்த காயத்தோடு. புகாரில் ஹதீஸ் ஒரு சொல்லுவார், சொன்னாங்க மாமி மக்ளூமின் யுக்ரமு பிஸ்பில்லாஹி இல்லா ஜாயமல் கியாமத்தி வக்கல்முஹு யஜ்மா அல்லவுனு லவுனு தம் வரீஹு ரீஹு மிஸ்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு காயப்பட்டவரும் கியாமத்துல அந்த சுவாதாக்கள் எல்லாம் எழுந்தி வருவாங்க, அவங்க காயங்கள் அந்த ரத்தம் கொட்டி கொண்டிருக்கும், அந்த காயம் ரத்த நிறமா இருக்கும், அதனுடைய வாசம் கஸ்தூரி வாசமா இருக்கும். இந்த நிலைமை எங்களுக்கு எப்ப உருவாகும்? நாங்க எதை தியாகம் என்று சொல்லணும்? நாங்க இந்த பஜாருக்கு போறது தியாகம் என்று சொல்ல போறோமா? அல்லாஹ் கிட்ட நாங்க முன்வைக்க போறோமா? இந்த காலத்துல நாங்கள் பள்ளிக்கு போறோம் தொழுதோம் உண்டு, இது முஸ்லீம் என்றா அவனுக்குரிய கடமை. அல்லாஹ் ஆகிறவ நாடி சஹாபாக்கள் எப்படி பொருந்தி கொள்ளப்பட்டாங்களோ, எதுக்கா வேண்டி சஹாபாக்களுடைய உயிர் தியாகம் செய்யப்பட்டுச்சோ, எதுக்கா வேண்டி மனைவிமார் விதவைகளா குழந்தைகள் அனாதைகளா ஊர்கள் துறக்கப்பட்டு மக்காவுடைய பூமியை திறந்துட்டு ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ, அத அந்த தீன நிலைநாட்டுறதுக்காக வேண்டி எங்கட பங்கு என்ன? தயாராகுமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களே. உலகத்துல தூர நாடுகளுக்கு நாங்க அல்லாஹ் பாதையில இந்த தீனை எடுத்துக்கொண்டு களிமாவை மேலும் செய்யறதுக்காக வேண்டி தியாகம் செய்வோம், வெளியாகுவோம், அவசரமா வெளியாகுவோம் என்றவங்க இன்ஷா வெளிநாடுகளுக்கு எலும்பு நில்லு விளைவிச்சால் எலும்பு நில்லு வச்சால் அல்லா தலா இவங்களை கபூல் செய்வானா? ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் என்றது சுன்னா. இதையும் பித்னாக்காரர் கொலைக்கு போட்டான். துவாவுக்கு ஆமீன் சொல்றது சுன்னா. சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா இஸ்தமீ உமலா உன் பயது அதுவும் ஐவாமீனு சாயிரும் இல்லா அஜாபுல்லா. ஒரு கூட்டம் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து ஒருத்தர் துவா செய்ய மத்தவங்க ஆமீன் சொன்னா அல்லாஹ் கபூல் செய்யாமல் விட மாட்டாண்டா. நில்லு 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 உட்காரவான நில்லு நிம்மதியான வாழ்க்கையை எங்கட கால நேரங்கள் எங்க தியாகம் செய்யப்படணும், எங்கட பொருளாதாரம் எங்க செலவழிக்கப்படணும். அல்லாஹ்வே சத்தியமா சொல்றேன், கொள்கை ரீதியா சொல்லல, ஆழமான குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தோட சொல்றேன். இந்த ஜமானில் இந்த உழைப்புல செலவழிக்கப்படுற கால நேரம் சொத்து செல்வத்தை விட பொறுமதியான எதுவும் கிடையாது.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
All things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah والحمد لله ولا إله إلا الله. سبحان الله والحمد لله ولا إله